முக முகத்தை பார்க்கணுமி இயேசையா, உங்க முகத்தை பார்க்கணுமி இயேசையா, நாங்கள் உங்கள் முகத்தை பார்க்கணும் ஐயா, சபையமுடைய முகத்தை பார்க்கணும் ஆண்டவர், ஓ அந்த பிரகாசமுள்ள முகத்தை ஆண்டவரே நாம் பார்க்க விரும்புகிறோம், எங்களுக்கு ஒரு மிசை காண்பிக்கும் ஆண்டவர், ஒரு மிசை காண்பியும் ஆண்டவர், எங்கள் வாழ்வு மாற, எங்களுடைய நோக்கங்கள் மாற, எங்களுடைய சிந்தனைகள் மாற, அந்த பரிசுத்த முகத்தை ஒரு மிசை, ஒரு மிசை நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துங்க, கரங்களை தட்டி அந்த பரிசுத்த தேவனுக்கு, அந்த பரிசுத்த தேவனுக்கு, ஓ ஓ ஆண்டவரே, உம்முடைய அழகான கண்கள் எங்களை கண்டதாலே நாங்கள் மகிழ்ந்திருக்கிறோம் ஐயா, ஹல்லேலூயா, சபை முழுவதும் உம்முடைய இன்ப பிரசன்னம், சபை முழுவதும் உம்முடைய மேகம், சபை முழுவதும் உம்முடைய வஸ்திரத்தின் பங்கல், சபை முழுவதும் தேவ தூதர்கள், சபை முழுவதும் கர்த்தருடைய ஆவியானவர் நிறைந்திருப்பார். உங்களை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா, ஆவியோடும் பாடுவோம், கருத்தோடும் பாடுவோம் அப்பா. ஓ தேங்க்யூ நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஸ்தோத்திரம், இதுவரைக்கும் எங்களை நடத்தி வந்தபடி இன்ப பிரசன்னத்திற்காய் நன்றி ஆண்டவரே, எங்களை தொடர்ந்து நடத்துவீராக, உம்முடைய பிரசன்னங்களை நடத்தி செல்லட்டேங்க அன்னவரே, நீர் எங்களோடு பேசுவீராக, நீர் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமாய், உம்முடைய கரத்துக்குள் எங்களோ ஒருவரையும் நாங்கள் ஒப்படைக்கிறோம், எங்களை நடத்துங்கப்பா, நசரேனா இயேசுவின் நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென், ஹல்லேலூயா ஹல்லேலூயா, அவருடைய இன்ப பிரசன்னத்திற்காய் ஸ்தோத்திரம், ஆமென் ஹல்லேலூயா, துதிக்க 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 தேவனுடைய பிரசன்ன நம்மளை நிறைத்துவிடும், ஹல்லேலூயா, நாம் கர்த்தரை பாட பாட கர்த்தருடைய பிரசன்னங்களை நிறைத்துக் கொண்டே இருக்கும், ஹல்லேலூயா, எல்லா கஷ்டங்களும் நீங்கிவிடும், எல்லா வேதனைகளும் நீங்கிவிடும், எல்லா பாரங்களும் இறக்கி வைக்கப்பட்டுவிடும், எப்பொழுதெனில் நாம் கர்த்தரை பாடுகிற பொழுது, கர்த்தரை துதிக்கிற பொழுது, ஹல்லேலூயா. திருப்பி கொள்ளுங்கள், நாம் போன முறை வாசித்தது போல வெளிப்படுத்தல் 22:12 திரும்பவும் நாம் வாசித்து செய்திக்குள்ளே கடந்து செல்லுவோம், ஹல்லேலூயா. வெளிப்படுத்தல் 22:12 வாசியுங்கள், நாம் தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்லும் படுவோம், ஹல்லேலூயா.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
ஹல்லேலூயா, திருப்பி வாசியுங்கள்.
இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவனவனுடைய கிரிகைகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது.
இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், ஹல்லேலூயா. போன முறை நான் பார்த்து அல்லாவிட்ட கடந்த நாட்களிலே இந்த வார்த்தையை வைத்து அடிப்படையிலே சில காரியங்களை நான் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், ஹல்லேலூயா. இங்க என்ன சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு உரியது என்னோடு கூட வருகிறது, ஹல்லேலூயா. அது நல்லதோ அது கெட்டதோ, ஹல்லேலூயா. ஆனால் சபையின் எதிர்பார்ப்பு எல்லாம் நன்மையாகத்தான் இருக்கும் என்று சொல்லி அந்த எதிர்பார்ப்பில் சபை ஓடிக்கொண்டு இருக்கிறது, ஹல்லேலூயா. சபை சபைகள் எல்லாரிடத்தில் நீங்கள் கேட்டால் தேவன் வந்துவிட வேண்டும், இயேசு சீக்கிரம் வர வேண்டும், அது எங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த நாளிலே என்ன நடக்கும், நம்முடைய எதிர்பார்ப்பு மாத்திரம்தான் நடக்குமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும் என்று சொல்லி உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இங்கே சொல்ல, அவன் அவனுக்கு உரியது என்னோடு வருகிறது. நான் செய்த ஊழியங்கள், நான் செய்த வேலைகள், நான் செய்த காரியங்கள், கர்த்தருடைய ராஜ்யத்திலே நான் வாழ்ந்த வாழ்க்கைகள் எல்லாவற்றுக்குரிய பலனும் அவரோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது, ஹல்லேலூயா. ஒருவேளை நாம் நினைக்கலாம், நாம் செய்கிறவைகளுக்கு பலன் இல்லையோ, நான் வாழுகிற வாழ்க்கைக்கு பலன் இல்லையோ, நான் செய்கிற ஊழியத்திற்கு பலன் இல்லையோ என்று சொல்லி நாம் நினைத்தால் அவரோடு கூட எனக்குரிய பலன் வருகிறது என்பதை மறவாதிருங்கள். அடுத்த பக்கத்தில் நாம் வாழுகிற வாழ்க்கை தேவனுக்கு பிரியமில்லாமல் இருந்தால் மற்றவர்களுக்கு முன்பாக நல்ல மாதிரி நாம் வாழ்ந்து கொண்டு நம்முடைய வாழ்க்கையை முடித்தால் அவர் வருகிற நாட்களிலே நாம் வாழ்ந்த வாழ்க்கைக்கு தேவன் பலன் கொடுப்பார் என்று வேதன் நமக்கு சொல்லுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. எவருக்கும் தெரியாத வாழ்வுகள் அநேகம் விளங்குகிறதா? உங்களை நான் இப்பொழுது பார்க்கிறேன், இதற்கு பிற்பாடு எனக்கு உங்களை தெரியாது. உங்களுடைய வாழ்வு எப்படி இருக்கிறது? உங்களுடைய நடத்தைகள் எப்படி இருக்கிறது? தெரியாது. உன்னுடைய நோக்கங்கள் எப்படி இருக்கிறது? தெரியாது. ஆனால் அவர் வருகிற நாளிலே அவைகளுக்கும் பலன் சேர்ந்து வருகிறதாம். அதை நம் உள்ளத்தில் எழுதி வைப்பது நமக்கு நல்லது. அந்த வார்த்தைக்கு நாம் பயப்படுவது நல்லது. ஏனெனில் அவர் வருகிற அந்த நாள் அது பயங்கரமாயிருக்கும். அவர் வருகிற பகிரங்க அந்த நாள் அது பயங்கரமாயிருக்கும். அந்த நாளிலே நாங்கள் எதிர்பார்த்ததை விட வேறு காரியங்கள் என்று நடக்கும். வேறு எதிர்பார்ப்புகள் எல்லாம் உடைக்கப்பட்டு போய்விடும். சபையாகிய நீயும் நானும் ஒரே காரியத்தை நினைக்கிறோம், என்னவெனில் தேவன் எனக்கு நன்மையான பலன்களை கொண்டு வருகிறார். 10 கன்னிகை கொண்டிய எதிர்பார்ப்புகளும் அப்படியே இருந்தது. அவர்களுடைய முழு எதிர்பார்ப்பும் கதவு திறக்கப்பட்டு இருக்கிறது என்று சொல்லித்தான் நினைத்து வந்தார்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தங்களை கட்டி அணைத்து உள்ளே அணைத்துக் கொள்வார் என்று சொல்லி எதிர்பார்ப்பிலே தான் 10 கன்னிகளுடைய நோக்கமும் இருந்தது. ஆனால் நடந்தது என்ன? எதிர்பார்ப்புகள் உடைக்கப்பட்டது, திறக்கப்பட வேண்டிய கதவுகள் பூட்டப்பட்டது. அந்த நாள் அவர்களுக்கோ மகா கலக்கத்தின் நாளாக மாறியது. வேதம் சொல்லுகிறது, இதோ நான் சீக்கிரத்தில் வருகிறேன், உனக்குரியது, உனக்குரியது, எனக்குரியது, என்னோடு என்னோடு வந்து கொண்டு இருக்கிறது. மனுஷர்களை ஏமாத்தி வாழ்ந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. ஊழியர்களை ஏமாத்தி வாழ்ந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. சபையை ஏமாற்றி வாழ்ந்து எந்த பிரயோசனமும் கிடையாது. ஏன்? அந்த நாள் வெளிப்படையான நாள். அந்த நாள் எல்லாம் பகிரங்கமாகிற ஒரு நாள். அந்த நாளை நினைத்துக் கொள்ளுங்கள். அந்த நாளுக்காய் பயப்படுங்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் வருகிறோம், கர்த்தரை தேடுகிறோம், கர்த்தருக்கு ஆராதனை செய்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆனால் அந்த நாள் எப்படி இருக்கும்? அன்பானவர்களே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன். நான் வருகிறது திருடனை போல் இருக்கும். நான் வருவதை ஒருவரும் அறியார்கள், பிதாவை தவிர ஒருவரும் அறியார்கள். இன்றோ நாளோ மறுகிறவோ அதை யார்தான் அறிய முடியும்? என்னுடைய வாழ்வு கர்த்தருக்கு முன்பாய் வெளிச்சமாயிருந்தால் நலமாயிருக்குமே. நம்முடைய வாழ்வு தேவனுக்கு முன்பாய் வெளிச்சமாயிருந்தால் அது நலமாயிருக்குமே. ஆகையினாலே அன்பானவர்களே, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுக்கு உரியது என்னோடு கூட வந்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே திருப்பிக் கொள்ளுங்கள், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 25 அதிகாரம் அதிலே 19 வசனத்திலிருந்து வாசியுங்கள். அது முன்பதியை நான் விட்டுவிடுகிறேன், சில காரியங்களை வேறு சில காரியங்களை பார்ப்பதற்காக முன்பதியை விட்டுவிடுங்கள். 19-30 வரைக்கும் வாசிப்போம்.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். அப்பொழுது 5 தாலந்தை வாங்கினவன் வேறு 5 தாலந்தை கொண்டு வந்து, ஆண்டவனே, 5 தாலந்தை என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு 5 தாலந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். 2 தாலந்து வாங்கினவனும் வந்து, ஆண்டவனே, 2 தாலந்து என்னிடத்தில் ஒப்புவித்தீரே, அவைகளை கொண்டு இதோ வேறு இரண்டு தாளந்தை சம்பாதித்தேன் என்றான். அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைத்தேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான். ஒரு தாளந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவரே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாய கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன். ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடையதை வட்டியோடு வாங்கிக் கொள்வேன் என்று சொல்லி அவனிடத்தில் இருந்த தாளந்தை எடுத்து, 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள், உள்ளவனவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணம் அடைவான், இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும்
என்றான். திருப்பி வாசியுங்கள், 19வது வசனத்தை வாசிங்க.
வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரனுடைய எஜமான்
திரும்பி வந்து
அவர்களிடத்தில் கணக்கு கேட்டார்.
ஹலலுயா. அன்பானவர்களே, சபையை குறித்து வேதம் சொல்லுகிற பொழுது சபையானது சரீரத்தில் எல்லாம் அவயங்களாக இருக்கிறது என்று சொல்லி வேதம் எழுதுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிற பொழுது எப்படி எழுதுகிறார்? சபையில இருக்கிற ஒவ்வொருவரும் சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம் என்பது வெளிப்படையானது ஒன்றாகும். ஹலலுயா. சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விதத்திலே தேவனால் பிரயோஜனப்படுத்தப்பட்ட விதத்தில் இருக்கிறோம் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த சரீரத்தை குறித்து நான் உள்ளுக்கு போய் பேச விரும்பவில்லை. நான் பேசுகிறது என்னவெனில், நமக்கு ஒரு எஜமான் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் வந்து நமக்கு கொடுத்த தாளாந்துகள், நமக்கு கொடுத்தவைகளை கேட்பதற்கு ஒரு நாள் வருவார் என்ற அந்த அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. அநேகர் நாம் என்ன நினைக்கிறோம் எனில், இதை கேட்க ஒருவரும் இல்லை என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஊழியத்தை கொடுத்த ஒருவர் இருக்கிறார், ஊழியத்தை விசாரிக்க ஒருவர் இருக்கிறார், ஊழியத்துக்கு கணக்கு கேட்க ஒருவர் இருக்கிறார், அந்த ஊழியத்துக்கு பலன் கொடுக்க ஒருவர் இருக்கிறார். அதற்கு மேலாக எந்த ஒரு ஊழியமும் என்னுடையது அல்ல என்ற அறிவு நமக்கு இருக்க வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஊழியம் செய்கிற எல்லாரும் நம்முடைய ஊழியம் என்னுடைய ஊழியம் என்று சொல்லி நாம் அதில் பெருமை பாராட்டிக் கொள்ளுகிறோம். இந்த ஊழியத்தை நாம் வைத்து என்ன நினைக்கிறோம்? இது என்னுடையது என்று சொல்லி நாம் நினைத்துக் கொள்ளுகிறோம். ஆனால் அவருடைய வருகையிலே, இதுக்கும் ஒரு வருகை ஒரு சம்பவமாக இருக்கிறது, அவர் வருகையிலே அவர் வந்து நம்மிடத்தில் கணக்கு கேட்பார். கொடுக்கப்பட்ட ஒவ்வொருவரிடத்திலையும் தேவன் வந்து என்ன செய்வார்? கணக்கு கேட்பார். அல்லேலூயா. அவர் வருகிற அந்த நாளிலே உன்னிடத்திலையும் என்னிடத்திலையும் கொடுக்கப்பட்டவைகள், தாளாந்து என்பது ஒன்று, அழைப்பு என்பது என்னும் ஒன்று, அழைக்கப்பட்ட ஊழியங்கள் வேறு, சபையில கொடுக்கப்படுகிற ஊழியங்கள் வேறு, அபிஷேகம் பண்ணப்படுகிற ஊழியங்கள் வேறு, சபையினால் ஊழியர்களால் கொடுக்கப்படுகிற ஊழியங்கள் வேறு. எல்லாம் தேவன் விசாரிக்கிறவராயிருக்கிறார். ஆகையினாலே இங்கே 5 தாளாந்தை கொடுத்த ஒரு மனுஷன் இருக்கிறார். 5 தாளாந்து, அநேகத்தை பெற்றவர்கள், அநேக ஊழியத்தை செய்கிறவர்கள், ஒரே நேரத்தில் அநேக ஊழியத்தை செய்வார்கள், நேரமே கிடையாத அளவுக்கு ஊழியம் செய்வார்கள். 5 தாளாந்து. ஆனா கட்டிக்காரர் என்ன தெரியுமா? கொடுத்த 5ல இருந்து என்ன ஒரு 5 பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள். கொடுத்த தாளாந்தை பிரயோஜனப்படுத்திக் கொண்டார்கள், கொடுத்த தாளாந்தை அதை சரிப்பட செய்தார்கள். இன்றைக்கு அநேகர் விடுகிற பள்ளி என்னவெனில், நமக்கென்று கொடுக்கப்பட்ட தாளாந்தை பிரயோஜனப்படுத்துவது இல்லை. இதை குறித்து எல்லார் மேலும் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்ட ஊழியங்கள் என்று சொல்லி சில காரியங்கள் இருக்கிறது, அதை பார்க்க முடியும் தெரியல, ஆனால் போகிற பொழுது பார்க்கலாம். அநேகர் எல்லாருக்கும், ஏனெனில் நாம் எல்லாரும் சபையின் சரீரத்தின் அங்கங்களாக இருக்கிறோம். அங்கங்களாக இருக்கிறபடியினால் ஏதோ ஒரு வேலை நமக்கு இந்த சரீரத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. ஏதோ ஒரு வேலை இந்த சரீரத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அவயங்கள் எல்லாம் ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, ஏதோ ஒன்றை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஹல்லேலூயா, இங்க இருக்கிற ஒரு அவயம் ஒன்றை செய்யாமல் விட்டால் சரீரம் முழுவதும் அது பாதிப்பு உண்டாகப்படும் என்பது நமக்கு தெரிந்ததாக. ஹல்லேலூயா. ஆகையினாலே 5 தாலாந்தை வேண்டிய ஒரு மனுஷன், 21வது வசனத்தை மாத்திரம் வாசியுங்கள்.
அவனுடைய எஜமானவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமான சந்தோஷத்துக்குள் பிரவேசி என்றான்.
அடுத்த 5 அவர்கள் உண்மையாயிருந்தபடியினால் வந்த எஜமான், நியாயம் விசாரிக்க வந்தவர், கொடுத்த தாளாந்தை விசாரிக்க வந்தவர் சொன்னார் என்ன தெரியுமா, நீ உண்மையுள்ள ஒரு மனுஷன், நீ உண்மையுள்ள ஒரு ஊழியக்காரன், நீ உண்மையுள்ள ஒரு மனுஷன். ஏன் கொடுத்தன 5? அந்த 5 இருந்து என்ன செய்தாய்? இன்னும் 5 சம்பாதித்துக் கொண்டாய். இன்னும் 5 என்ன செய்தாய்? சம்பாதித்துக் கொண்டாய். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷர்களாய் நாம் தேவனுடைய சமூகத்திலே நின்று கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய வேண்டியது அவசியம். ஹல்லேலூயா, உண்மையுள்ள மனுஷர்களாய். ஆண்டவர் என்னையும் உன்னையும் நம்பி தந்தது என்ன, தந்தது என்ன? ஹல்லேலூயா. இது குறித்து கணக்கு விசாலமாக வெளியாக போக விரும்பவில்லை, சீக்கிரமாக நான் போக விரும்புகிறேன். ஏனெனில் நான் பேச விரும்புகிற காரியம் எங்கேயோ இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே ஆண்டவர் சொன்னார், கொஞ்சத்தில் நீ உண்மையாக இருந்தாயப்பா, அதனால நீ உள்ளவா. இந்த 10 கன்னிகைகளுக்கு ஏற்பட்ட நிலைமை இவங்களுக்கு இல்லை. கொஞ்சம் நீ என்ன செய், உள்ளுக்கு வா. 5 தந்துட்டு போனேன். ஆண்டவரா, இயேசு கிறிஸ்து 2000 வருஷத்துக்கு முன்பதாக வந்து என்னையும் உன்னையும் அழைத்து ரட்சித்து எனக்கும் உனக்கும் கொடுத்த ஊழியங்கள், எனக்கும் உனக்கும் கொடுத்த காரியங்களில் அவர் வருகிற பொழுது என்ன தெரியுமா கேட்பார், வா, நான் வந்தேன், என் ரத்தத்தை சிந்தினேன், உனக்காய் இந்த பூமியிலே பாடுகளை அனுபவித்தேன், உனக்கென்று சொல்லி நான் போகிற பொழுது சில கட்டணங்களை உருவாக்கி விட்டு சென்றேன், சிலவற்றை கொடுத்து விட்டு சென்றேன், சிலவற்றை தனிப்பட்ட விதத்தில் உனக்கு தந்தேன், இப்பொழுது கணக்கு எங்கே, கணக்கு எங்கே? உங்களுக்கு தெரியுமா, உண்மையுள்ள ஊழியர்கள் தங்கள் ஊழியத்தில் உண்மையாய் நிற்பார்கள். உண்மையுள்ள ஊழியர்கள் இந்த கடந்த நாட்டிலும் சரி, நமக்கு கிடைத்த அனுபவத்திலும் சரி, நாம் பார்த்தது என்னவெனில், கர்த்தரை தனிப்பட்ட விதத்தில் நேசித்து கர்த்தருக்கு முன்பாக உண்மையாக நடக்கிறவர்கள் எந்த காலகட்டத்திலையும் கர்த்தருக்காய் நடப்பார்கள், கர்த்தருக்காய் ஏதாவது செய்ய முயற்சி எடுப்பார்கள். கொடுத்தவைகளுக்கு நாம் கணக்கொப்புவிக்க வேண்டுமே என்ற அந்த நினைவிலே நடந்து செல்வார்கள். ஹல்லேலூயா. இங்கே 5 தாலாந்தை வேண்டினவன், அவன் 5 கொண்டு வந்து கொடுக்கிறான், 2 10 கொண்டு வந்து கொடுக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நீ கொஞ்சத்துல உண்மையாயிருந்தாயப்பா. இன்றைக்கு அநேகர் நாம் அநேக காரியங்களில் உண்மையாயிருக்க விரும்புகிறோம், உண்மை உள்ளவர்களை போல நடக்க விரும்புகிறோம், ஆனா முடியல. ஆனா இங்க பார்க்கிறோம், கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை, கொஞ்சத்தில் உண்மை. இப்ப நாங்க நேரம் 1 தாலாந்துக்கு போயிருவோம். 1 தாலாந்து 24வது வசனத்திலிருந்து வாசியுங்கள்.
1 தாலந்தை வாங்கினவன் வந்து, ஆண்டவனே, நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமான கடினமுள்ள மனுஷன் என்று அறிவேன், ஆகையால் நான் பயந்து போய் உமது தாளந்தை நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே, அப்படியான
முதல்ல 5 2 கொடுக்கப்பட்ட தாளாந்துள்ளவர்கள் பிரயாசப்பட்டார்கள், ஓடினார்கள், செயல்பட்டார்கள், ஆண்டவரிடத்தில் கொண்டு கணக்கு கொடுத்தார்கள். இந்த 1 தாலாந்து கொடுத்தவனை கொஞ்சம் பார்த்தா, இந்த தாலாந்து துளைக்கப்படவில்லை. தாலாந்து அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாலாந்து துளைந்து போகவில்லை. துளைந்து போயிருந்தால் ஆண்டவர் சொல்லியிருக்கார், தேடு, கண்டுபிடி, எடுத்து வா என்று சொல்லி இருக்கலாம். அது துளைக்கப்பட்ட தாளாந்து கிடையாது. அதே வேளையிலே அவனுக்கு கொடுக்கப்பட்ட தாளாந்து களவடிக்கப்படவில்லை, யாரும் திருடி கொண்டு போகவில்லை, யாரும் கொன்று போகவில்லை. இன்றைக்கு அநேகர் கொடுக்கப்பட்ட தாளாந்துகளை அசதித்தனமாகவும் அசட்டைத்தனமாகவும் இருப்பது. ஒரு நாள் நாம் அவைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்பதை மறவாதிருங்க. அன்பானவர்களே, நாம் எல்லோரும் பெற்றுக்கொண்டவைகளுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டவைகளுக்கு கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அல்லேலூயா. ஆகையினாலே ஒரு தாளாந்தை வாங்கிவன், அவன் தொலைக்கவில்லை, அவனுடைய தாளாந்தை யாரும் திருடவும் இல்லை. ஆனால் அந்த தாளாந்தை அவன் என்ன செய்தான் தெரியுமா? புதைத்து வைத்தான். புதைத்து வைப்பது அவனுக்கும் பிரயோசனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோசனம் இல்லை. தனக்கும் அதை பிரயோசனப்படுத்தவில்லை, மற்றவர்களுக்கும் அது பிரயோசனப்படவில்லை. அநேக தடவைகளில் கர்த்தர் நமக்கு கொடுத்த தாளாந்துகளை பிரயோஜனப்படுத்தாமல் நாம் நமக்குள்ளேயே வைத்து பூட்டி அமர்த்தி வைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் ஒரு நாள் அவர் வருவார், வந்து ஒரு தாளாந்தை உனக்கு நான் கொடுத்தனே, எங்கே எங்கே என்ன செய்தாய்? ஆண்டவரே, நான் புதைத்து வைத்திருக்கிறேன், நான் புதைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவரே, ஆண்டவரே, எனக்கு இந்த தாளாந்து, ஆனால் அதை நான் புதைத்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், ஆண்டவர் சொன்னார். அந்த வசனத்தை வாசிங்க தொடர்ந்து. ஆக நான் பயந்து, 25வது வசனத்திலிருந்து வாசிங்க.
ஆகையால் பயந்து நான் போய் உமது தாளாந்த நிலத்தில் புதைத்து வைத்தேன், இதோ உம்முடையதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அவனுடைய எஜமான் பிரதி உத்தரமாக, பொல்லாதவனும் சோம்பலுமான
ஊழியக்காரன். தாளாந்து கொடுக்கப்பட்டதை புதைத்து வைத்த மனுஷனுக்கு, பிரயோஜனப்படுத்தாமல் வைத்த மனுஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன தெரியுமா? பொல்லாதவன். இன்றைக்கு நான் பொல்லாதவர்களை தேடிக்கொண்டு தெரிகிறோம், நல்லவர்கள் கெட்டவர்கள் அவர்கள் வந்து தேடிக்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது? தாளாந்துகள் எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நான் திரும்ப சொல்றேன், அதை குறித்து சில வசனங்கள் வேதத்தில் இருக்கிறது. ஏதோ ஒரு விதத்திலே சரீரத்தில் இருக்கிற நம்ம எல்லாருக்கும், ஒருவர் கண்ணாக இருப்பார், ஒருவர் மூக்காக இருப்பார், ஒருவர் விரலாக இருப்பார், ஒருவர் நிகமாக இருப்பார். நான் இந்த கடந்த நாட்டில் இதை வாசித்து விட்டு இந்த நிகத்தை குறித்து யோசித்தேன். இந்த நிகம் மாத்திரம் இல்லை என்று சொன்னால் இந்த சரீரத்துக்குரிய பாதிப்பு பெருசு. இந்த நிகம் மாத்திரம் இல்லை என்றால் சரீரத்துக்குரிய பாதிப்பு பெருசாக இருக்கும். அது எவ்வளவுக்கு நீங்கள் பார்க்கிறீர்களோ எனக்கு தெரியாது. நிகம் என்பது சரீரத்துக்கு மிகவும் முக்கியம். ஏதோ ஒரு விதத்திலே நாம் எல்லாரும் சரீரத்தில் எப்படி இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம்? பங்குள்ளவர்களாய் இருக்கிறோம், தாளாந்தை பெற்றவர்களாய் இருக்கிறோம். ஆனால் நாம் எவ்வளவுக்கு பிரயோஜனப்படுத்துகிறோம் என்பதே கேள்வி. பொல்லாதவனும் சோம்பலமான ஊழியக்கார். யாரு? ஒரு தாளாந்தை வேண்டியவன். இன்னைக்கு அநேக சொல்வார்கள், எங்களுக்கு தாளாந்துகள் இல்லை, எங்களுக்கு ஊழியம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, ஊழியங்கள் பல விதத்தில் இருக்கிறது தெரியுமா? வேதத்தில் நாம் எல்லா ஊழியங்களையும் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஜபம் பண்ணுவது ஊழியமான்னு சொல்லி கேட்டால் ஜபம் பண்ணுவது ஊழியமே. எந்த விதத்தில் சொல்லுகிறீர்கள்? தனிப்பட்ட விதத்தில் நம்முடைய உறவு தேவனோடு வேறை. அதே விதத்தில் ஒரு தேசத்துக்காய், ஒரு ஜனங்களுக்காய் நாம் திறப்பில் நின்று ஜபம் பண்ணுகிற பொழுது அது தேவனுக்காய் நாம் செய்கிற காரியம். தாளாந்து எனக்கு இல்லை, எனக்கு ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் இருக்கிறார்கள், கேள்விப்பட்டிருக்கிறார். ஐயா, கர்த்தருடைய நாமத்திலே கர்த்தருக்கு என்று காணிக்கை கொடுப்பது தேவனுக்கு, அதே வண்ணத்திலே ஏழைகளுக்கும் எளியவர்களுக்கும் என்று சொல்லி நாம் கர்த்தருக்கு என்று கொடுக்கிற பொழுது அது தேவனுக்கு முன்பாக ஊழியமாக கருதப்படுகிறது. இப்படி பல காரியங்களை பேசிக் கொண்டு போகலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் சுவிசேஷம் சொல்லுவது என்னுடைய கடமை, எல்லார் மேலும் விழுந்த ஒரு கடமை என்று சொல்லி சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சுவிசேஷத்தை சொல்லாவிட்டால் எனக்கு ஐயோ என்று சொல்லி சொல்லுகிறார். இவைகள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக் கொள்ளப்படுகிற அந்த கடைசி நாளிலே நீங்கள் போங்கள், புறப்பட்டு போங்கள், நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லுங்கள் என்று ஒரு கட்டளை கொடுத்தார். இப்படி பலவிதமானது நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் நாமோ அவைகளை புதைத்து வைத்திருக்கிறோம். அவைகளை மூடி வைத்திருக்கிறோம். அதை வைத்துவிட்டு ஆண்டவர் எப்ப வருவார்? அதை கொடுத்து விட வேண்டும். அதற்காக வேண்டியா தேவன் நமக்கு தாளாந்தை தந்தார்? எதற்கு தேவன் நமக்கு தாளாந்துகளை தந்தார், ஊழியங்களை தந்தார், வேலைகளை தந்தார்? எதற்கு நமக்கு தந்தார்? மூடி வைப்பதற்கா? அடுத்தது தொடர்ந்து வாசிங்க, 26வது தொடர்ந்து வாசிங்க. அப்படியே
அவனுடைய எஜமான் விரதி உத்தரமாக பொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே,
பொல்லாததும் சோம்பலுமான ஊழியக்காரன். இப்படியே நின்றால் நான் கன இடத்துக்கு போக முடியாது, சீக்கிரத்தில் போய்விடுகிறேன். சோம்பலான ஊழியம் விளங்குறதா? சோம்பலான ஊழியம். கர்த்தருக்கு முன்பாக இவைகளுக்கு நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும். சோம்பல், ஊழியத்தில் சோம்பல், அல்லாவிட்டால் தாளாந்துகளை பிரயோசனப்படுத்துவதில் சோம்பல். கொஞ்ச நாள் நல்லாக செய்து கொண்டு ஓடி 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 வருவார்கள், கொஞ்ச நாள் பார்த்தா சோர்ந்து விடுவார்கள். சோம்பல். இது ஏன் ஐயா சாகும் வரைக்கும் அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டது? எதுவோ அதுதான். எது நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதுதான் சாகும் வரைக்கும் நாம் தேவனுடைய சமூகத்தில் போய். ஐயா அன்பானவர்களே, எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தை ஒரு தராசில் வையுங்கள். அதே விதத்தில் ஒரு கதிரை அடுக்குகிற ஒரு ஊழியத்தை இன்னும் ஒரு தராசில் வையுங்கள். ரெண்டுக்கும் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். நான் உங்களை கேட்கிறேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் அதே ஊழியத்தை செய்து நீ தேவ சமூகத்தில் போய், ஆண்டவரே நீ சந்ததை, நீ தந்த தாளாந்தை நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிற பொழுது ஆண்டவர் உன்னை அழைப்பது நல்லதா? அல்லாவிட்டால் இப்படி நின்று பிரசங்கம் பண்ணி பிரசங்கம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் போய் கணக்கை ஒப்புவிக்க முடியாமல் இருந்து தள்ளப்படுகிறது உனக்கு பிரியமானதா? எது நமக்கு பிரியமானது? அவர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது இப்படி 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 பலருக்கு முன்பாக நின்று இப்படி 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 சைன் பண்ணி இப்படி பெரிய அளவில் நின்று ஊழியம் செய்கிற ஊழியத்தை விரும்பாதிருங்கள், அதை விரும்பாதிருங்கள் என்று சொல்லி அவர் எழுதினார். நம்முடைய ஆரம்ப நாட்கள்ல நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் இந்த கதிரி அடுப்பதுதான். அப்பொழுது எனக்கு வேற ஊழியம் வேற காரியம் என்று தெரியவே தெரியாது. அவர்கள் தந்தது நன்மையோ தீமையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் அதை விருப்பத்தோடு செய்தோம், விடாமல் செய்தோம், சோர்ந்து போகாமல் செய்தோம், முடியும் வரைக்கும் அந்த ஊழியங்களை நாம் செய்து முடித்தோம். ஒன்றிலும் நாம் சோர்ந்து போனது கிடையாது. கதிரை தானே அநேகர் கர்த்தருக்கு முன்பாய் நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அநேகர் சில காரியங்களை பார்க்கிற பொழுது, சில காரியங்களை சிந்திக்கிற பொழுது கர்த்தருக்கு முன்பாய் எப்படி நிற்போம் என்பது சிந்தனைக்கும் யோசனைக்கும் உள்ளதாக இருக்கிறது. அவன் ஒரே ஒரு தாளாந்தை வேண்டி விட்டு கொண்டு புதைச்சி வச்சுட்டான், மூடி வச்சுட்டான். ஆண்டவரே நீர் வருவீர். இன்றைக்கு அநேக சபைகள், அநேக தேவனுடைய பிள்ளைகள், அநேக ஊழியக்காரர்கள் என்ன செய்கிறார்கள்? மூடி வைத்து விட்டு இயேசுவே வாரும், மூடி வைத்து விட்டு இயேசுவே வாரும், நான் உம்மோடு வர வேண்டும். அந்த நாள் எனக்கும் உனக்கும் கவலைக்குரிய நாளாய் மாறாதபடிக்கு உனக்கு கொடுத்தது என்ன? பொல்லாத ஊழியக்காரன், சோம்பலான ஊழியக்காரன் யார் தெரியுமா? யார் தெரியுமா? மூடி வைக்கிறது, மூடி வைக்கிறது இல்லையா? ஹலலோயா. உங்களுக்கு தெரியுமா அன்பானவர்களே, ஊழியங்கள் சபையிலே பலது இருக்கிறது. சபையிலே ஊழியங்கள் பலது பிரித்து கொடுக்கப்படுகிறது. பல ஊழியங்களை போசனாய பவுல் எழுதி தருகிறார், அதை செயல்படுத்துங்கள் என்று சொல்லி. அன்பானவர்களே, உங்களுக்கு நான் சொல்லுகிறதை கவனமாய் கேளுங்கள், அபாயமாய் கேளுங்கள். சொல்லப்படுகிற ஊழியங்களையும் காரியங்களையும் விருப்பத்தோடும் உற்சாகத்தோடும் செய்வது உங்களுக்கு நல்லது. இன்னும் ஒரு காரியம் சொல்லுகிறேன் கேளுங்கள். ஒரு காரியத்தை சொல்லுகிற பொழுது, நான் செய்கிறேன் என்று சொல்லி நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அது உங்களுக்கு கொடுக்கப்படுகிறதுண்டு. அதை அடுத்த நாள் வந்து விட்டு வீட்டில் சரியில்லை, ரோட்ல சரியில்லை, சொந்தத்தில் சரியில்லைன்னு சொல்லி நாம் அதை அசதைப்படுத்தினார், கர்த்தர் வருகிற நாளில் அது தேவ சமூகத்தில் கொடுக்கப்பட்ட தாளாந்துக்கு நானும் நீயும் கணக்கு கொடுத்து ஆக வேண்டும் என்பதை மறக்காதீங்க. அநேகருக்கு ஊழியங்களையும் தாளாந்துகளையும் குறித்த விசாரணை குறித்த அறிவு நமக்கு இல்லை. நமக்கு கொடுக்கப்பட்டதுக்கு நாம் பதில் கொடுக்க வேண்டும். வருகிற நாட்கள் என்ன நடக்கிறது? போனவர் திரும்பி வருவார், போனவர் திரும்பி வருவார். என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது எல்லாவற்றுக்கும் கர்த்தருக்கு நான் பதில் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும், தேவனுக்கு நான் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகையினாலே கொடுக்கப்பட்ட தாளாந்து தொலைந்து போகவில்லை, கொடுக்கப்பட்ட தாளாந்து களவெடுக்கப்படவில்லை. அது என்னிடத்திலே தான் இருந்தது, அது பிரயோசனமற்றதாக இருந்தது. தாளாந்துகள் சபைக்கு பிரயோஜனத்திற்காய் கொடுக்கப்படுகிறது, ஊழியங்கள் சபைக்கு பிரயோஜனத்திற்காய் கொடுக்கப்படுகிறது. தேவன் வரங்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கு என்று கொடுக்கிறார், பிரயோசனப்படுத்துவதில்லை, பிரயோசனப்படுத்துவதில்லை. அன்பானவர்களே, நீங்கள் அறியாததும் நீங்கள் கேளாததும் நீங்கள் சிந்தியாத காரியங்கள் வருகையில் நடக்கும், வருகையிலே நடக்கும். அந்த நாள் பயங்கரமாயிருக்கும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அந்த நாளிலே கொடுக்கப்பட்ட தாளாந்துகள் தேவனுக்கு முன்பாய் நிறுத்தப்பட வேண்டும். மறைத்து வைக்காதருங்கள், ஒழித்து வைக்காதருங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, தொடர்ந்து வாசியுங்கள், தொடர்ந்து வாசிங்க. அப்படி
அவனுடைய எஜமான் பிரதியுத்தரமாக, கொல்லாதவனும் சோம்பலுமான ஊழியக்காரனே, நான் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவன் என்றும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவன் என்றும் அறிந்திருந்தாயே. அப்படியானால் நீ என் பணத்தை காசுக்காரர் வசத்தில் போட்டு வைக்க வேண்டியதாயிருந்தது. அப்பொழுது நான் வந்து என்னுடைய வட்டியோடே வாங்கிக் கொள்வேனே என்று சொல்லி அவனிடத்தில் இருக்கிற தாளந்தை எடுத்து 10 தாளந்துள்ளவனுக்கு கொடுங்கள். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், பரிபூர்ணமும் அடைவான். இல்லாதவனிடத்திலிருந்து உள்ளதும் எடுத்துக் கொள்ளப்படும். பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்றான்.
பிரயோஜனமற்ற ஊழியக்காரர்களாய், பிரயோஜனமற்றவர்களாய் இருக்காதிருங்கள். பிரயோஜனமற்றவர்கள் மலைங்கிற தாளாந்து கற்றுக் கொடுத்திருப்பார், ஏதோ ஒன்று கொடுத்திருப்பார், அதை வைத்துக் கொண்டு அப்படியே வருகிறதும் போகிறதும் வருகிறதும் போகிறதும் தான் வேலை. பிரயோஜனமற்ற ஊழியக்கார், ஹல்லேலூயா. நமக்கு கொடுக்கப்பட்டது சின்னதோ பெரியதோ விசாரிக்கிறவர் ஒருவர். நமக்கு கொடுக்கப்பட்ட ஊழியம் எப்படிப்பட்டது என்பது அல்ல, அவருக்கு முன்பாக நாம் அதை உண்மையாய் செய்கிறோமா என்பதுதான் முக்கியம். உண்மை தேவனுக்கு முன்பாக நிற்கிறது. இன்னைக்கு இந்த பாருங்க அன்பானவர்களே, திரும்ப சொல்றேன், நீங்க நல்லாக ஒரு ஊழியத்தை செய்யலாம், அது வேறு. நீங்கள் வடிவாக ஒரு ஊழியத்தை செய்யலாம், அது வேறு. நீங்கள் நன்றாக ஒரு ஆராதனை செய்து விடலாம், அது வேறு. ஆனால் நாம் அவருக்கு உண்மையாய் செய்கிறோமா என்பதுதான் தேவன் வருகிற பொழுது கேள்வியாக. மோசேயை குறித்து முதலில் பாஸ்டர்கள் பேசினார்கள். மோசேயை குறித்து தேவன் என்ன தெரியுமா சொல்ல, என் வீட்டில் மோசே, என் வீட்டில் எங்கும் உண்மையுள்ள ஒரு மனுஷன், என் வீட்டில் எங்கும் எந்த மூலையில நின்றாலும் அவன் உண்மையுள்ளவனப்பா. யோபுவை குறித்து ஆண்டவர் சாட்டி, அவன் உத்தமனும் சன்மார்க்கனும், உண்மை உள்ள ஊழியம். ஹல்லேலூயா. யோபுவை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவனுக்கு கொடுக்கப்பட்டது முடியும் வரைக்கும் உண்மையாக இருந்தான், உண்மையாக இருந்தான். கர்த்தருக்கு உண்மையாயிருங்கள், தேவனுக்கு உண்மையாயிருங்கள். அசதியாய் இருக்காதிருங்கள், அசட்டியாய் இருக்காதிருங்கள், சோம்பலாய் இருக்காதிருங்கள், மைத்துவிட்டு இருக்காதிருங்கள். உனக்கு கொடுத்தது எதுவோ அதை தேவன் விசாரிப்பார், தேவன் விசாரிப்பார். அன்பானவர்களே, தேவன் கொடுத்த ஊழியங்களை அதை இலக்கணமாக எண்ணி, அசட்டியாக எண்ணி, அதை நினைத்த நேரத்தில் செய்து நினைத்த நேரத்தில் செய்யாமல் விட்டு, அப்படியும் இப்படியும் நம்முடைய காலங்கள், நம்முடைய உடம்புகள், நம்முடைய சில வேளைகளில் உடம்புகள் நமக்கு அப்படி இப்படி என்று சொல்லி கர்த்தருடைய ஊழியத்தை நாம் அப்படி செய்வோமா இருந்தால் அவர் வருகிற பொழுது நாம் கணக்கொப்புவிக்க வேண்டும். நான் ஒரு சிலரை பார்த்திருக்கிறேன், இன்றைக்கு எங்களுக்கு டைம் இல்லை. இவைகள் அல்ல தேவனுக்கு முன்பாய் உண்மையாக செய்கிற ஊழியம். எல்லாவற்றையும் இழந்து கர்த்தருக்கு உண்மையாய் நிற்க வேண்டும், உண்மையாய் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆகையினாலே முதலாவது தேவன் வருகிற பொழுது ஒரு மனுஷன், ஒரு ஊழியக்காரன் எப்படி இருப்பான் தெரியுமா, உண்மை உள்ளவனா இருக்கிறானா என்பதை அன்று அவர் பார்ப்பார். இன்றைக்கு நாம் எல்லாருக்கும், உங்கள் எல்லாருக்கும் நான் உண்மை உள்ளவனாக இருக்கட்டுக்குமே, எல்லாருக்கும் நல்லவனாகவும் உண்மை உள்ளவனாகவும் இருக்கட்டும். ஆனால் அவர் வருகிற பொழுது நான் செய்த ஊழியங்கள் அவரை நம்பி செய்தேனா, அவருக்கென்று செய்தேனா, அவருக்கு உண்மையாக இருந்தேனா என்பது முக்கியம், என்பது முக்கியம். ஆகையினாலே அன்பானவர்களே, நமக்கு கொஞ்சம் கொடுத்தால் அதில் உண்மையாக இருங்கள். உண்மையா எனக்கு தெரியும், இந்த பாருங்க, இந்த பாருங்க, காலங்களுக்கு தக்கனவாய் ஊழியம் செய்ய முடியாது, நேரங்களுக்கு தக்கனவாய் ஊழியம் செய்ய முடியாது, நமக்கு விருப்பமான நேரங்களிலே ஊழியம் செய்ய முடியாது, நமக்கு இஷ்டமான நேரங்களிலே ஊழியம் செய்ய முடியாது. இவைகளை செய்தால் நாம் ஒருவாளை விட்டு விடுவோம், ஆனால் கர்த்தர் விசாரிப்பார். அந்த நாள் வரும், அந்த நாள் சீக்கிரத்தில் வரும் என்பதை நீங்கள் மறக்க கூடாது. நாங்களும் தான், எங்களுக்கும் நாமளும் நினைத்த மாதிரி ஏதோ ஒன்று காலத்துக்கு நேரத்துக்கு உரிய மாதிரி நமக்கும் சுகம் இல்லாமல் போகிறது, நமக்கும் வருத்தங்கள் வருகிறது, நமக்கும் வேதனைகள் வருகிறது, நமக்கும் துன்பங்கள் வருகிறது என்று சொல்லி ஏதோ என்னவோ என்று சொல்லிவிட்டு இருந்து விடலாம். ஆனால் நாம் பயப்படுகிறது எதுக்கெனில், கர்த்தர் கொடுத்திருக்கிறார், தேவன் கொடுத்திருக்கிறார், அதை நாம் செய்ய வேண்டும், அதை நாம் செய்ய வேண்டும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த ஆலயத்தில் நாம் எதை செய்தாலும் அதை நாம் கர்த்தருக்கு செய்கிறோம், அதை நாம் கர்த்தருக்கு செய்கிறோம் என்பதை. எந்த மனிதருக்கும் நாம் ஊழியம் செய்யவில்லை, அது உங்களுக்கு தெரியுமா? கொடுத்தவர் ஒருவர் இருக்கிறார், கொடுத்தவர் ஒரே ஒருவர் தான் இருக்கிறார். அவருக்கு நாம் பதில் சொல்ல வேண்டும். தாளாந்துகள், அநேகர் தாளாந்துகள் இல்லையே அழுகிறார்கள், அநேகர் இருக்கிற தாளாந்தை மூடிவிட்டு அழுகிறார்கள், அநேகருக்கு ஊழியம் இல்லை என்று அழுகிறார்கள், அநேகர் ஊழியத்தை என்ன செய்ய பூட்டி வைத்து விட்டு அழுகிறார்கள். கொடுத்த ஊழியங்களில் உண்மை இருக்க வேண்டும், உதாரத்துவம் இருக்க வேண்டும், அதை செய்து முடிக்க வேண்டும். ஒரு காரியம் சொன்னால் அது உடனடியாக நிறைவேற வேண்டும். ஏனெனில் நாம செய்கிறதும் நாம சொல்லுகிறதும் நம்ம வீட்டு காரியம் அல்ல, இது அவருடைய சரீரம், இது கர்த்தருடைய வீடு, இது அவருடைய மாளிகை, அதனால் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த வேதத்தில் சொல்லப்படுகிறது, கர்த்தருடைய பண்ணையிலே கர்த்தருடைய சட்ட திட்டங்கள் நிறைவேற்றப்பட வேண்டுமா? இது கர்த்தருடைய பண்ணை, இது அவருடைய மந்தை, அவருடைய காரியங்கள் நிறைவேற்றப்பட வேண்டும். அப்படியே இருக்கட்டும். ஆகையினாலே உண்மையும் உத்தமும் உள்ளவர்களுக்கு தேவன் காத்திருக்கிறார், உண்மையும் உத்தமும் இல்லாதவர்கள் கடந்த முறை நாம் பார்த்தோம் அல்லவா, அல்லேலூயா, எங்கே எங்கே எனக்கு நன்மை செய்தீர்கள், எங்கே என்னை விசாரித்தீர்கள், அது ஒரு பக்கம். அதுக்கு முன்பதாக பார்த்தோம், வஸ்திரம் இல்லாமல் நாம் கல்யாண வீட்டுக்குள் பிரவேசிக்க முடியாது, கல்யாண நாளிலே அந்த நாளை நாம் சந்திக்க முடியாது, ரட்சிப்பின் வஸ்திரம், நீதியின் வஸ்திரம், வெண்மையான பரிசுத்த வஸ்திரம் நமக்கு கொடுக்கப்பட்டு நாம் செல்ல முடியாது. மூன்றாவது காரியமாக இதில் இருக்கிறது, இங்கே உனக்கு கொடுக்கப்பட்ட தாளாந்துகள் நிறைவேற்றப்பட வேண்டும், நிறைவேற்றப்பட வேண்டும். என்ன நடந்தாலும் அதை நிறைவேற்ற வேண்டும். அல்லேலூயா, அதை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே நான் உங்களுக்கு புத்திமதி சொல்லுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன். உங்களுக்கு நான் தேவனுடைய வார்த்தை அப்படியே கொடுக்கிறேன், என்னவெனில், உனக்கு கொடுத்தது சின்னனோ பெருசோ அதை கர்த்தருக்கு முன்பாய் நிறைவேற்ற. மாளிகை எழும்பும், தேவனுடைய சபை எழும்பும், கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படும். அது இல்லையோ, அவர் வருகிற நாளிலே நாம் அவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ஆகையினாலே முதலாவது தேவனுடைய வருகையிலே ஒரு ஊழியக்காரர் எப்படிப்பட்டவனாய் இருக்க வேண்டும், உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். யாருக்கு? அவருக்கு, தேவனுக்கு. இரண்டாவது, ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவை பின்பற்றுகிறவனாய் இருக்க வேண்டும். சீக்கிரத்தில் நான் போய்விடுகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 11 அதிகாரம் 1 வசனத்தை வாசியுங்கள். 1 கொரிந்தியர் 11:1 வாசியுங்கள்.
நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள்.
ஹல்லேலூயா. இதுல ரெண்டு காரியம் அடங்கி இருக்கிறது. ஒரு ஊழியக்காரன், முதலாவது ஒரு ஊழியக்காரனுக்குள்ள என்ன இருக்க வேண்டும், உண்மை இருக்க வேண்டும், உண்மையான ஊழியம் இருக்க வேண்டும், கொடுக்கப்பட்ட தாளாந்தை கர்த்தருக்கு முன்பாக என் நிலைமையிலையும் நிறைவேற்றுகிறவனாக இருக்க வேண்டும். அவர் வருகிற பொழுது கணக்கு கேட்பார் என்று சொல்லி நான் பார்த்தோம் அல்லவா. இங்க நீங்க பாத்தீங்கன்னா, ரெண்டாவது, ஒரு ஊழியக்காரன் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். முதல்ல ஆராதனையிலே 10 விதமான கிறிஸ்துவை சாயல், கிறிஸ்துவை சாயலை குறித்து 10 விதமான சாயலை நாம் முதல் ஆராதனையிலே பார்த்தோம் போன கிழமையும் இந்த கிழமையும். ஆகையினால் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய காரியத்தில் ரெண்டு இருக்கிறது. ஒன்று, நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன். அடைவண்ணமாக ஊழியக்காரனாகி என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ரெண்டு காரியம் இருக்கிறது. ஊழியக்காரர்கள் என்று சொல்லுகிறவர்கள், ஊழியம் செய்ய விரும்புகிறவர்கள், ஊழியத்தை விரும்புகிறவர்களுக்குள்ள இருக்க வேண்டிய ரெண்டு காரியம். ஒன்று, நாம் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நாம் யாரை பின்பற்றுகிறோம்? நாம் யாரை தொடர்கிறோம்? நாம் யாரை நோக்கி ஓடுகிறோம்? இன்றைக்கு அநேக மனுஷர்களை பின்பற்றுவதுண்டு, அநேக மனுஷர்களை பின்பற்றுவதுண்டு. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நான் இயேசுவை பின்பற்றுகிறேன். இயேசு எப்படிப்பட்டவரோ, இயேசு எப்படிப்பட்டவரோ அதே வண்ணமாக நான் அவரை பின்பற்றுகிறேன். நீங்கள் என்ன செய்யுங்கள்? என்னை பின்பற்றுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்திலே கர்த்தருடைய தாளாந்தை பெற்று ஊழியம் செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மற்றவர்களால் பின்பற்றப்படுகிற அளவுக்கு நடக்க வேண்டும், நடக்க முயற்சி எடுக்க வேண்டும், நடப்பதற்காய் வாழ வேண்டும் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே உங்களுக்கு நான் புத்திமதி சொல்லுகிறேன். ஊழியம் எல்லாரும் செய்து விடலாம், ஆனால் அவர்களை பின்பற்றுகிற அளவுக்கு ஊழியத்தை செய்ய முடியவே. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு மனுஷன். அப்போஸ்தலனாகிய பவுல் வானத்திலிருந்து இறங்கவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் தேவனாலே இந்த பூமியிலே அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன், ஊழியத்துக்கு என்று சொல்லி, சபைக்கு என்று சொல்லி, பிரயோஜனத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு மனுஷன் சொல்லுகிறான், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறேன், அதனால் நீங்கள் என்னை பின்பற்றலாம். அன்பானவர்களே, ஊழியம் செய்கிற தாளாந்துகளை பெற்று ஊழியத்தை செய்கிற என்னையும் சேர்த்து உங்களுக்கு நான் சொல்லுகிறது என்னவெனில், என்னுடைய வாழ்விலே மற்றவர்கள் பின்பற்றுகிற அளவுக்கு என்னெல்லாம் இருக்கிறது என்பதை எழுதி பாருங்கள். நாம் ஊழியம் செய்கிறோம், தேவனுக்கு நல்லது. கொடுக்கப்பட்ட தாளாந்துகளை ஒரு சிலர் மூடி வைத்திருக்கலாம், ஒரு சிலர் ஐந்தை பத்தாக்கலாம். தாளாந்து அதுக்குத்தான் கொடுக்கப்படுகிறது. சில வேளைகளை சிந்திக்கிற பொழுது தீய கஷ்டம் என்ன தெரியுமா? அநேகருக்கு ஊழியங்கள் கொடுத்தும், அநேகருக்கு தாளாந்துகள் கத்தர் கொடுத்தும், அதை சரியான விதத்தில் செய்யாமல் இருப்பது, அதை சரியான விதத்தில் பிரயோஜனப்படுத்தாமல் இருப்பது. ஏதோ செய்தால் சரி, இல்லாட்டி போகிறோம், நின்றால் சரி செய்கிறோம், இல்ல அப்படி போயிட்டு வருகிறோம், அப்படி நினைத்துக் கொள்வது. ஒரு நாள் வரும், ஒரு நாள் வரும், அந்த நாளிலே அன்பானவர்களே, இதோடு சேர்த்து இன்னொன்னு சொல்லுவா, ஒரு காரியத்தை கேட்கிற பொழுது, இந்த ஊழியத்தை நீங்கள் செய்கிறீர்களா? இந்த காரியத்தை நீங்கள் செய்கிறீங்களா? இல்லையெனில் அதை வேண்டாம், செய்ய மாட்டோம், எங்களுக்கு முடியாது என்று சொல்லிவிட்டு போய்விட வேண்டும். ஓம் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருந்தால் கர்த்தர் அதில் விசாரிப்பார். எனக்கு அதான் பிரச்சனை, என்ன தெரியுமா? ஓகே, நாங்கள் செய்கிறோம், நாங்கள் செய்கிறோம். ஒரு நாள் நல்லாய் ஓடுவார்கள், குதிரை வீரர்களைப் போல ஓடுவார்கள். ரெண்டாவது கிழமையும் குதிரை வீரர்களைப் போல வேகமாக ஓடுவார்கள். மூன்றாவது தடவை அவரும் இல்லை, இவரும் இல்லை, ஒருவரும் இல்லாமல் அந்த ஊழியத்துக்கு நாலு பேரை தேடி பிடித்ததை செய்யுங்கள் என்று சொல்ல வேண்டியதாக இருக்கு. நாம் தேவனுடைய சமூகத்திலே தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு வாக்கு கொடுப்பது தேவனுக்கு வாக்கு கொடுக்கிறதுக்கு சமன் என்பதற்கு வேதத்தில் நான் ஆதாரங்கள் காட்டலாம், ஆதாரங்கள் சொல்லலாம். என்னவெனில், ஆம் என்று சொல்லிவிட்டு செய்யாமல் இருப்பது, ஆம் செய்கிறேன், செய்யாமல் இருப்பது. நான் கிறிஸ்துவை எப்படி பின்பற்றுகிறேனோ அப்படி நீங்களும் என்னை பின்பற்றுங்க. அல்லேலூயா. ஒரு ஊழியக்காரன் உண்மை உள்ளவனாய் இருக்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் மற்றவர்கள், ஒரு ஊழியக்காரியோ ஒரு ஊழியக்காரனோ சபையிலே இருக்கிறவர்கள் உங்களை பின்பற்றுகிறவர்களாய் இருக்க வேண்டும். என்னை எண்ணத்தில் பின்பற்ற முடியும் ஆண்டவரே, என்னை மற்றவர்கள் எண்ணத்தில் பின்பற்ற முடியும். அல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்துவை அநேகர் பின்பற்றுவதற்கு ஓகே, கிறிஸ்துவன் மாதிரி கிறிஸ்துவை பின்பற்றுவதற்கு ஓகே. அல்லேலூயா. அநேகர் சொல்லுவதுண்டு தெரியுமா, மற்றவர்கள் சொல்றதை குறித்து எனக்கு பிரச்சனை இல்லை, மற்றவர்கள் என்னை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பது எனக்கு பிரச்சனை இல்லை. அது தவறானதாகும், அது தவறானதாகும். மற்றவர்கள் எங்களை குறித்து என்ன சொல்லுகிறார்கள் என்பது அநியாயமானது வேற. அநியாயமாய் சொல்லப்படுகிறதும் காரணம் இல்லாமல் பேசப்படுகிறதும் ஒரு பக்கம், ஆனால் என்னை குறித்து தேவனுக்கு முன்பாக என்னுடைய வாழ்வில் எதை ஒரு மனிதன் பின்பற்ற முடியும்? அல்லாவிட்டால் பின்பற்ற தகாதவைகள் என் வாழ்வில் இருக்கிற பொழுது கர்த்தர் அதை விசாரிப்பார், தேவன் அதை விசாரிப்பார். ஆகையினாலே அன்பானவர்களே, ஒரு ஊழியக்காரனுக்குள்ளே இருக்க வேண்டியது அவன் உண்மையோடு கர்த்தருக்கு ஊழியம் செய்ய வேண்டும். நல்லாக ஊழியம் செய்து விட்டு போவது ஒன்று, மகிமையாக வடிவாக ஒரு ஊழியத்தை செய்துவிட்டு போவது ஒன்று, வடிவாக ஒரு காரியங்களை சரிப்படுத்தி போட்டு போவது ஒன்று. ஆனால் தேவனுக்கு நான் அதை உண்மையாய், இன்னைக்கு மனிதர்களுக்கு ஊழியம் செய்கிறவர்கள் அநேகர், மனிதர்கள் பார்க்கும் பண்டமாக ஊழியம் செய்கிறவர்கள். உங்களுக்கு மாத்திரம் நான் பேசவில்லை, மொத்த கிறிஸ்தவ லோகத்தை பார்த்து நான் பேசுகிறது. என்னவெனில், மற்றவர்களுக்காக நாம் ஊழியம் செய்யக்கூடாது, மற்றவர்கள் பார்க்க வேண்டும். இதை குறித்து சில காரியங்கள் நான் பின்னுக்கு சொல்ல வருகிறேன். மற்றவர்களுக்காக அவர்களே, அவர்கள் என்ன நினைப்பார்களோ, அல்லாவிட்டால் அவர்கள் ஏதாவது என்னை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுலை குறித்து சொல்லப்படுது. அப்போஸ்தலனாகிய பவுல் அழுகிற ஒரு சில நேரங்கள் இருக்கிறது. ஏண்டா ஜனங்கள் செய்த அட்டவாசத்தின் நிமித்தம் அவர்கள் ஐயோ என்று கத்துகிற நேரம் கூட இருக்கிறது. ஆனால் நாம் சிந்திப்பதில்லை, நாம் யோசிப்பதில்லை. கர்த்தருடைய ஊழியத்தை நாம் செய்கிற பொழுது கர்த்தருக்கு மாத்திரம் நாம் செய்கிறோம், உண்மையாய் செய்கிறோம், தேவனுக்கு என்று மாத்திரம் செய்கிறோம். நாம் மனிதர்கள் பார்க்கத்தக்கிறவையாக செய்தால், அவர்கள் பார்க்க வேண்டும் என்று செய்தால், கர்த்தர் அதை நியாயத்தில் கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17 வாசிங்கள். ஒன்று கொரிந்தியர் 7வது அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து வாசிங்கள்.
தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளிலேயும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன்.
தேவன் எவர்களுக்கு எது எது என்று சொல்லியிருக்கிறாரோ அப்படியே செய்யணும். எல்லா சபைகளிலேயும் இதுதான். ஒருவர் அண்மையிலே சொன்னாராம், எல்லா சபைகளும் இப்படித்தான் என்று சொன்னாராம். வேதம் சொல்லுகிறது எல்லா சபைகளும் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பகிர்ந்து எழுதி வைத்திருக்கிறார். அவன் அவனுக்கு எது எதென்று சொல்லி ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரோ அப்படியே எல்லா சபைகளையும் இருப்பதாக. ஹல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க, அப்படியே வாசிங்க. 20வது வசனத்தை வாசிங்க. 20வது வசனத்தை,
அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன்.
அவனவன் அழைக்கப்பட்ட நிலைமை, சபையிலே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்தில் அழைக்கப்பட்டவர்கள், ஒவ்வொரு காரியங்களுக்கு அழைக்கப்பட்டவர்கள். சரீரத்திலே அவைகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றாக இருக்கிறது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வேலை இருக்கிறது. அவைகள் அவைகள் அந்த அந்த இடங்களிலே நிற்க வேண்டும். அதுதான் சரீரத்துக்கு ஆரோக்கியம், அதுதான் சரீரத்துக்கு புஷ்டி, அதுதான் சரீரத்திற்கு ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அழைப்பு, அழைப்பு. எல்லாரையும் கர்த்தர் அழைத்தார். போன முறைக்கு முதல் முறை அநேகர் அழைக்கப்பட்டார்கள், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஒரு சிலர் தான். எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது, எல்லாரும் சபையிலே அழைக்கப்பட்டு வந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த மகிமைய மகிமையானது கல்யாண வீட்டுக்கு அநேகர் வந்திருந்தார்கள். ஆனால் ஒருத்தனுக்கு வஸ்திரத்தை காணல, கல்யாண வஸ்திரம் இல்ல, பரிசுத்த வஸ்திரத்தை காணல. ஆண்டவர் சொன்னார், இவன் எப்படி உள்ளுக்கு வந்தான், வெளியேற்று, வெளியில வழியிலேத்தி கொண்டு போ, வேணா அவனை கொண்டு போ. இங்கே எல்லாருக்கும் அழைப்பு இருக்கிறது. உனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. என்ன அழைப்பு தெரியுமா? எனக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. போதகர் சொல்லுகிற பொழுது ஒரு பிரசங்கத்தை சபைக்கு நான் செய்ய வேண்டும். இந்த பாடல்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அவர்கள் இந்த பாட்டை படித்து இப்படி ஆராதனை செய்யுங்கள், அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. கூட்டுகிறவர்கள், துடைக்கிறவர்கள், வைக்கிறவர்கள், அவர்களுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. அங்கே கணக்குகள் பார்த்து எழுதி அதில் செய்கிற அதுக்கென்று ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாம் சபைகள்ல அங்கங்கே அப்பப்போ அப்பப்போ குடிக்கப்பட்டிருக்கிறது. இந்த மைக்கேல் அதில் போட்ட அவன் செய்யறதுக்கு அதுக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது. எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவன் அவன் அந்தந்த இடத்துல இருந்து அவனுடைய அழைப்பிலே நிற்க வேண்டும். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? அவன் அழைப்பிலே நிற்க வேண்டும். ஒருவர் சொன்னார், மூக்கை சரீரமானது, சபை அங்கங்கள் எல்லாம் நானும் நீயும் என்று சொல்லி வேதம் நமக்கு வர்ணிக்கிறது, வேதம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. அவர் சொன்னார், ஒருவர் மூக்கை திருப்பி வைத்திருந்தால், மூக்கை திருப்பி மேல் பக்கம் வைத்திருந்தால் மழை பெய்கிற பொழுது அவன் மூக்கி சேர்த்திருப்பானா? விளங்குதான் என்ன சொல்றேன்னு சொல்லி. அவர் அழைப்புகள், மூக்கு இங்கே இருக்கணும், கண்ணு இங்கே இருக்கணும், தலை இங்கே இருக்க வேண்டும், நெத்தி இங்கே இருக்க வேண்டும், காது இங்கே இருக்க வேண்டும் சொல்லி அவர் அழைத்திருக்கிறார், அவர் செயல்படுத்தி இருக்கிறார். அதை மாறி வைத்தவன் என்று சொல்லி சொன்னால் ஆபத்தாய்விடும், ஆபத்தாய்விடும். ஹல்லேலூயா. என்னுடைய நோக்கமும் இந்த செய்தியுடைய கருப்பொருள் என்னவெனில், நமக்கு கொடுக்கப்பட்ட காரியங்களை அசதியாகவோ அசட்டையாகவோ நினைத்து
நினைத்த நேரங்களில் செய்து கர்த்தருடைய தாளாந்தையும் கர்த்தருடைய அவருடைய 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 நோக்கத்தையும் அவமதித்து நாம் நடந்து கொண்டால் கர்த்தர் வருகிற நாளிலே நாம் பதில் கொடுக்க வேண்டும். இன்னைக்கு நமக்கு பதில் கொடுக்காமல் அநேகர் ஓடி திரிகிறார்கள், அநேகர் டிங்க 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 ஓடி திரிகிறார்கள். ஆனால் ஒரு நாள் வருகிறது, அவருக்கு நீ ஓட முடியாது, நீ நிற்க வேண்டும். அங்கே அவர் விசாரிப்பார், நீ வாய மூடிட்டு இருக்க வேண்டும். இங்கே விசாரித்தால் ஒரு வாய்க்கு பதிலாக ஐந்து வாய் திறந்து பேசி ஏதோ காச்சா பூச்சான்னு கதைத்துக் கொள்வார்கள். ஆனால் அவருக்கு முன்பாக நாம் எல்லாரும் நிற்க வேண்டும். நீ செய்த பிரசங்கங்கள் என்ன சொல்லு, நாம் தேவனுக்கு முன்பாய் நிற்க வேண்டும். அந்த நாள் சீக்கிரம் வருகிறது, அது திருடனை போல வருகிறது. ஆகையினால் அழைக்கப்பட்ட அழைப்புல நின்று ஓடுங்கள், ஓடுங்கள். எல்லாரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவன் அவனவனுக்கு எதை பகிர்ந்து கொடுத்திருக்கிறாரோ. அந்த வசனம் என்ன சொல்றது திருப்பி, அந்த முதல் பகுதி 17 முதல் பகுதியை வாசிங்க.
தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ, அப்படியே அவனவன் நடக்க கடவன்.
அப்படியே நடவுங்கள். உங்களுக்கு அழைக்கப்பட்ட அழைப்பு, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட காரியங்கள், அதிலே உண்மையாய் உத்தமமாய் தேவன் கொடுத்த ஒரு தாளாந்து என்று சொன்னாலும் அதை பிரயோசனப்படுத்தி, அதை பிரயோசனப்படுத்தி. உங்களுக்கு தெரியுமா, சில பேர் நம்முடைய சபையில் இருக்கிற ஒரு சிலர் பார்த்திருக்கேன், எங்கேயாவது ஒரு காரியம் இருக்கும் சொல்லிச்சுனால் ஊழியத்தை பின்போட்டு விடுவார்கள். ஏதாவது எங்கேயாவது போக வேண்டும் சொன்னா ஊழியம் பக்கத்தில் வைத்து விடுவார்கள், அது அங்கங்கேயே வச்சு விட்டு அப்படி எப்படியே நடந்து விட்டுருவார்கள், போய் விடுவார்கள். கர்த்தர் கொடுத்தவர், அவர் அதை எடுக்கவும் அதிகாரம் உள்ளவர் என்பதை மறந்து விடாதிருங்க. ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த ஊழியத்தை கர்த்தர் நினைத்தால் நாளை எடுக்க முடியும். அதை புரிந்து கொள்ளுங்க. எனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் நான் உண்மையும் உத்தமும் இல்லாமல், அவருக்கு பிரியம் இல்லாமல், ஏதோ தானோ என்று சொல்லி அலட்சியம் பண்ணி சோர்ந்து ஏதோ நினைத்து இதை நான் செய்வனா இருந்தால் ஒரு நாள் தேவனுக்கு தேவையில்லை, இந்த ஊழியத்தை எடுத்து என்னவருடைய கரத்திலே கொடுப்பதற்கு என்பதை மறந்து விடாதீங்க. சரித்திரங்களிலே அநேக வல்லமையான ஊழியருடைய கதைகளை தேவன் மாற்றி எழுதினதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வேதத்திலும் சரி, நம் வாழ்நாட்டிலும் சரி. இன்னும் ஒரு காரியத்தை நான் பார்க்க விரும்புகிறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். 1 கொரிந்தியர் 1:12 வசனத்தை வாசியுங்கள்.
உங்களை சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும், நான் அப்பல்லோவை சேர்ந்தவன் என்றும், நான் கேபாவை சேர்ந்தவன் என்றும், நான் கிறிஸ்துவை சேர்ந்தவன் என்றும் சொல்லுகிறபடியால் நான் இப்படி சொல்லுகிறேன். கிறிஸ்து விருந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான்.
பவுலா இங்க பாத்தீங்கன்னா, இங்க ஊழிய ஊழியம் போஸ்ட் ஆகிய பவுல் என்ன சொல்லுகிறாரெனில், இன்னைக்கு நீங்க சபைகள்லையும் சரி பழக்கங்களையும் சரி பார்த்தால் எப்பவும் வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரெண்டு பேர் மூன்று பேர் ஒருத்தனை சுத்தி நின்று கொண்டே இருப்பார்கள். இது சபையின் சரித்திரத்திலே பார்க்கக்கூடியதுண்டு. சபையின் சரித்திரத்திலே அப்போஸ்தலருடைய காலத்திலேயும் இது இருந்தது. என்ன இருந்தது? ரெண்டு பேர் என்ன, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க.
உங்களில் சிலர் நான் பவுலை சேர்ந்தவன் என்றும்,
ஒரு சிலர் என்ன சொல்றாங்க தெரியுமா, அழைத்தது கர்த்தர், அழைத்தது கர்த்தர், வரங்களை கொடுத்தது கர்த்தர், ஊழியங்களை கொடுத்தது கர்த்தர். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறார் தெரியுமா, ஒரு சிலர் வந்து நான் பவுலை சேர்ந்தவன். ஊழியர்களாகிய நாம் தேவனுடைய வரத்தை பெற்று தேவனுடைய காரியங்களை பெற்று உண்மையாக ஊழியம் செய்கிற நாம் செய்ய வேண்டிய காரியம் என்னவெனில், நம்மளை சுத்தி நம்மளை சாய்ந்து ஒருவரையும் இருக்க விடக்கூடாது. நல்லாய் புரிந்து கொள்ளுங்கள், இது சத்தியம், இது மாறாதது. இந்த விளையாட்டுகள் வர்றவர்கள் கர்த்தர் வருகிற நாட்களிலே அழுது புலம்புவீர்கள், அழுது புலம்புவீர்கள். நம்மளை சுத்தி ரெண்டு பேரை வைத்துக் கொள்வது, ஒரே கதைச்சு கொண்டு அலட்டுவது, சும்மா அலட்டுவது. உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரன் செய்கிற வேலை என்ன தெரியுமா, நானா உனக்கா அடிக்கப்பட்டேன். இந்த பின்வசனத்தை வாசிங்க, 2 வசனம்.
கிறிஸ்து பிரிந்திருக்கிறாரா? பவுலா உங்களுக்காக சிலுவையில்
அறையப்பட்டது. அநேக விசுவாசிகளுக்கு சிலுவையிலே அறையப்பட்டது அநேக ஊழியக்காரர்கள், அநேக ஊழியக்காரர்கள். விளங்குறதா? நல்லாய் உங்கள் காதுகளில் கேட்டு இருதத்தில் எழுதிக் கொள்ளுங்கள் இந்த வார்த்தைகளை. நான் உங்களுக்காய் சிலுவையில் அடிக்கப்படவில்லை, அதனால் ஒரு ஊழியக்காரனை சாய்ந்திருக்கிற நீ கர்த்தரை விட்டு விலகுகிறாய் என்பது அர்த்தமாகும். ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னான் என்ன தெரியுமா? அப்போஸ்தலனாகிய பவுல் ஒன்று செய்யலையே, கர்த்தர் தான் எல்லாம். இயேசுவுக்கு நான் என்ன சொல்ல வர்றேன்னு தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் எப்பொழுதும் கிறிஸ்துவண்டை விசுவாசிகளை சாய்த்து விட வேண்டும், நடத்தி விட வேண்டும், கொண்டு செல்ல வேண்டும். இன்னைக்கு சபைகளில், ஒட்டுமொத்தமான சபைகளில் இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? ஒரு ஊழியக்காரன் அவருக்கு அவங்களுக்கு பிரசங்கம் விளங்குதோ விளங்கலையோ, வார்த்தை விளங்குதோ அவங்க விளங்க, ஆனா விசுவாசிகள் தேவ பிள்ளைகள் நமக்கு விளங்கி இருக்க வேண்டும். என்ன? கிறிஸ்துதான் எனக்காக ரத்தம் சிந்தினார். அவர்களை அப்போஸ்தலனாகிய பவுல் உன்னையும் என்னையும் கிறிஸ்துவண்டை நடத்துவதற்கு உருவாக்கப்பட்டவர்கள். இன்னைக்கு நானாக இருக்கட்டும், நம்முடைய தலைமை போதகராக இருக்கட்டும், நம்முடைய வேலை என்ன தெரியுமா? சபையானதை கிறிஸ்துவண்டை நடத்துவதே நம்முடைய நோக்கமும் வேலையும். நம்மளை சுத்தி வைத்திருப்பதல்ல. கடந்த ஆண்டுகள் எல்லாம் இவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம், இவைகளைத்தான் நாம் பார்க்கிறோம். விளங்குறதா? அவர் ஒரு ஊழியர்காரன் அவரை சுத்தி வளர்த்து பேசுறது. சில ஊழியர்காரர்களுக்கு அது ரம்யமாயிருக்கும். அந்த ரம்யம் எல்லாம் கர்த்தருடைய நாட்களில் விசாரிக்கப்படும். கர்த்தருக்கு போக வேண்டிய மகிமையும் கனத்தையும் புடுங்கிக் கொள்ளுகிற, தெரிந்து தெரியாமலோ புடுங்குகிற உன்னை கர்த்தர் நிறுத்தி வைப்பார், விசாரிப்பார். ஏனெனில் அது கர்த்தருடைய வேலை. ஆண்டவர் அவர்தான் சிலுவையிலே எனக்காயும் உனக்காயும் உனக்காயும் ரத்தம் சிந்தினார். ஊழியக்காரர்களை கனம் பண்ணுகிறது வேற, அவருடைய அபிஷேகத்தின் நிமித்தம் கனம் பண்ணுகிறது வேற. அதை குறித்து வேறுனா வேறொரு தடவை பேசலாம். இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன சொல்லுகிறான்? சில பேர் நிற்பதில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்தான், அவர்தான். இயேசு வந்தாலும் அவர்கள் மாறவே மாட்டார்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் தான் எல்லாம். அப்பல்லோ போய் சேர்ந்தவர், கேபாவை சேர்ந்தவர் சொல்லி ஒரே. அன்பானவர்களே, உனக்கு கொடுக்கப்பட்ட ஊழியமும் தாளாந்தும் எப்பொழுதும் கர்த்தரை நோக்கி இருப்பதாக. கர்த்தருக்கு சொல்லி அதை பிரயோஜனப்படுத்தி, அதை பிரயாசப்படுத்தி, கர்த்தர் வருகிற பொழுது அதை நமக்கு கேட்பார். ஒரு ஊழியக்காரன் செய்ய வேண்டிய அடுத்த காரியம் என்னவெனில், ஜனங்களை, தேவ பிள்ளைகளை, உன்னையும் என்னையும் கிறிஸ்துவண்டை பார், இயேசுவை பார், ஆண்டவரை பார், அவர் ரத்தம் எனக்கு சிந்தினார், அவர் வருகிறார், அவரை பார் என்று சொல்லி நடத்த வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் கடிந்து கொள்ளுகிறார். தலைமை அப்போஸ்தலன், பெரிய அப்போஸ்தலன், நாட்களிலே பெரிய எழுப்புதலுக்கு காரணமா இருந்த ஊழியக்காரன் சொல்லுகிறார், இப்படி செய்யாதிருங்கள். எப்படி, என்ன செய்யுங்கள்? செய்யாதிருங்கள். அப்போஸ்தலர் 14:14 சீக்கிரம் வாசிங்கள், நான் முடிச்சிடுறேன். சீக்கிரம் வாசிங்க, 8வது வசனத்திலிருந்து வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. 8வது வசனத்திலிருந்து,
லீஸ்திராவிலே ஒருவன் தன் தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் சப்பானியாயிருந்து ஒருபோதும் நடவாமல் கால்கள் வழங்காதவனாய் உட்கார்ந்து பவுல் பேசுகிறதை கேட்டுக் கொண்டிருந்தான். அவனை பவுல் உற்று பார்த்து ரட்சிப்பு கேட்ட விசுவாசம் அவனுக்கு உண்டென்று கண்டு, நீ எழுந்து காலூன்றி நிமிந்து நில்லென்று உரத்த சத்தத்தோடே சொன்னான். உடனே அவன் குதித்தெழுந்து நடந்தான். பவுல் செய்ததை ஜனங்கள் கண்டு தேவர்கள் மனுஷரூபம் எடுத்து தம்மிடத்தில் வந்து இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிக்கவோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணபாவை யூப்பித்தர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடியினாலே அவனை மெக்கூரி என்றும் சொன்னார்கள். அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூப்பித்தருடைய கோவில் பூசாரி எருதுகளையும் பூமாதைகளையும் வாசல்படியிலே கொண்டு வந்து ஜனங்களோட கூட அவர்களுக்கு பலியிடம்
அதாயிருந்தான். பவுலுக்கு பலியிட போகிறார்கள். இங்க என்ன ஒரு சம்பவம் நடக்கல. அப்போஸ்தலனாகிய பவுல் கர்த்தருடைய நாமத்தில் ஊழியம் செய்து ஒருத்தர் எழும்பி நடந்துட்டான். ஒரு நன்மை நடந்து விட்டது, ஒரு அற்புதம் நடந்து விட்டது, ஒரு காரியம் நடந்து விட்டது. ஆனால் மகிமை எங்கே போக வேண்டும்? கர்த்தருக்கு போக வேண்டும் அல்லவா, தேவனுக்கு போக வேண்டும் அல்லவா. இங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு என்ன செய்யறாங்க? அந்த பூசாரி அங்க இருந்த அது வேற சமயத்தை அந்த பூசாரி வந்து என்ன சொல்றான்னு, நாங்க அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலியிட போறோம். யாருக்கு பலியிட போறோம்? பவுலுக்கு பலியிட போறோம். அவன் தான் பிரசங்கம் பண்ணினான், அவன் தான் சொன்ன பொழுது அந்த விசுவாசத்தை கண்டு என்ன செய்தார்கள்? ஒரு முடமை எழும்பிட்டான், சப்பாணி எழும்பிட்டான். அதனால என்ன, எழுப்பின ஊழியக்காரனுக்கு, ஜபம் பண்ண ஊழியக்காரனுக்கு என்ன செய்ய போறோம்? பலியிட போறோம். தேவனுக்கு பலியிடுறதில்லை ஒழுங்காய், கர்த்தருக்கு ஒழுங்கான முகரக்கூடிய பலியை நாம் செலுத்துவதில்லை. ஆனால் மனுஷர்களுக்கு நாம் பலியிடத்தை நினைக்கிறோம். ஒரு ஊழியக்காரன் என்ன செய்ய வேண்டுமெனில், கர்த்தருக்கு எது நடந்தாலும், எது நம் வாழ்விலே நடந்தாலும் விளங்குறதா, ஒரு ஊழியத்தின் நிமித்தம் ஒரு அற்புதம் நடக்கட்டுக்கு, உன் ஜபத்தின் நிமித்தம் ஜபங்கள் கேட்கப்பட்டுக்கு, உன் பிரயாசத்தின் நிமித்தம் கர்த்தருடைய நாமத்திலே, கர்த்தருடைய ராஜ்யத்திலே, கர்த்தருடைய சபையிலே நன்மை நடக்கட்டுக்கு. இவர்களை எங்கே நீ கொண்டு வர வேண்டும் தெரியுமா? கர்த்தருடைய பலிபீடத்திற்கு, தேவனுடைய சமூகத்திற்கு. அவங்க அழுதுட்டு ஓடுறாங்க. அப்போஸ்தலர்கள் அதை தொடர்ந்து வாசிங்கதை 14வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலராகிய பர்னபாவும்
பவுலும் அதை கேட்ட பொழுது தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தம்
போடுறாங்க. கூட்டத்தை வஸ்திரங்கள் எல்லாம் கண்கொள்ளா காட்சிகள், உண்மையுள்ள தேவனுடைய ஊழியர்கள் செய்கிற கண்கொள்ளா காட்சிகள். அவங்க என்ன செய்யறாங்க தெரியுமா? அவர் கூட்டம் வருது, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு பலி செலுத்த போகிறோம். எங்க பவுல்? அவன் உடம்பு வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு ஓடுறா கூட்டத்துக்குள்ளே கத்திக்கொண்டு, ஐயோ கர்த்தருடைய நாமத்தில் இல்லையா இதை செய்தோம், தேவனுடைய நாமத்தில் இல்லையா செய்தோம். அல்லேலூயா. அவங்களுக்கு தெரியுமா, யோவான் ஸ்நானத்தை குறித்து சொல்லப்படுகிற பொழுது அவன் எரிந்து பிரகாசிக்கின்ற விளக்காக இருந்தான் கிறிஸ்துவை பிரகாசித்து தன்னை உருக்கிய ஒரு மனுஷன் யோவான் ஸ்நானம். கடைசி அவனுடைய முடிவு என்ன தெரியுமா? கழுத்து தட்டில் வைக்கப்பட்டு ஆண்டவருக்கு பிரசன் பண்ணப்பட்டது. ஆண்டவருக்கு அவன் கொடுத்த கடைசி பரிசு என்ன தெரியுமா? கழுத்து. ஆண்டவருடைய நாமத்திற்காய் இன்றைக்கு கழுத்தை யாரும் தட்டில வைக்க விரும்புவதே கிடையாது. ஊழியக்காரர்களுக்கு கொண்டு செல்லவா, ஊழியர் செய்ய விரும்புகிறவர்களுக்கு கொண்டு செல்லவா, உங்கள் தட்டுக்களும் உங்கள் கழுத்துக்களும் தட்டில் வைக்கப்படுகிற நாட்கள் வந்தால் ஒருவனும் ஊழியத்துக்கு வரமாட்டான். உங்களுக்கு தெரியுமா, எல்லாம் 4 சிவருக்குள்ளே தான். ஆனால் கழுத்து தட்டில வைக்கப்படுகிற நாட்கள் வந்தா எத்தனை பேர் தேவனிடத்தில் வரத்தை கேட்பீர்கள், எத்தனை பேர் தேவனிடத்தில் ஊழியத்தை கேட்பீர்கள்? அப்போஸ்தலனாகிய ஜோவான் ஸ்தானன் என்ன சொல்றான் தெரியுமா? அவன் எரிந்து பிரகாசிக்கிற தன்னை உருக்கி கிறிஸ்துவாகி ஒளியை அவன் பிரகாசிக்க செய்தான். அநேகர் அவருடைய ஒளியிலே வந்து வாசம் பண்ண விரும்பினார்கள். லூக்கா உண்டு 15:16 வாசிங்க, சீக்கிரம் வாசிங்க. லூக்கா உண்டு 15:16 சீக்கிரம் வாசிங்க.
அவன் கர்த்தருக்கு முன்பாக பெரியவனாயிருப்பான், திராட்சரசமும் மதுவும் குடியான், தன் தாயின் வயிற்றில் இருக்கும் போதே பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டிருப்பான். அவன் இஸ்ரவேல் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவனாகிய கர்த்தரிடத்துக்கு திருப்புவான்.
இது ஜோவான் ஸ்தானத்தை குறித்து தீர்க்கதரிசனமாக என்ன சொல்லப்படுமா? அநேகரை. ஒரு ஊழியக்காரன் என்ன செய்வான்? அநேகரை கர்த்தர் பக்கமாய் திருப்புவானாம். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஊழியக்காரர்கள் மனுஷர் பக்கமாய் திருப்புவதும், மனுஷர்களை தேவ பிள்ளைகளை தங்கள் பக்கமாய் திருப்புவதும், ஏதோ உளறி என்னத்தையோ சொல்லி அவருடைய விசுவாசத்தை கெடுக்கிறதுமான காலங்களிலே நாம் நிற்கிறோம் என்பதை அன்பான சபையார்களே, தேவ பிள்ளைகளே, நீங்கள் அறிந்திருப்பது நல்லது. ஒருவன் கிறிஸ்துவை காட்டவில்லையோ அவரோடு சேராதிருங்கள். தேவனை காட்டுகிறார்களா? தேவன் தான் என்று சொல்லுங்க, அவர்களை பின்தொடருங்கள். அது யாராயிருந்தாலும் பரவாயில்லை. கிறிஸ்து இயேசுதான் என்று சொன்ன அவனை பின்தொடரு. அருளியக்காரனா இருந்து நியாயம் கதைச்சு, சரி கதைச்சு, பிள்ளை சரிச்சு, மற்றவனை குற்றம் சொல்லி, அதை சொல்லி, அங்க சரியில்லை இங்க சரி, அவனை விட்டு விலகி. அது உனக்கு தேவையில்லை. அது உன் வளர்ச்சியை கெடுக்கும், அது உன் விசுவாசத்தை கெடுக்கும், அது உன் ஓட்டத்தை கெடுக்கும். அது நீ கர்த்தர் வருகிற நாள்ல நிற்க முடியாத அளவுக்கு கொண்டு போய்விடும். அப்போஸ்தலனாகிய ஜோவானை குறித்து என்ன சொல்லப்படுது? அவன் இஸ்ரவேலின் சந்ததியாரில் அநேகரை அவர்கள் தேவன் நீ கர்த்தரிடத்தில் திருப்புவான். ஒரு ஊழியக்காரன், நீ இந்த சபையில ஊழியம் செய்கிறாயா? இந்த சபையில நீ ஊழியம் செய்கிறாயா? உன்னுடைய வேலை என்ன தெரியுமா? தேவ பிள்ளைகளை தேவ பக்கமாய் திருப்புவது. உன் பக்கம் அல்ல, பக்கத்தில் இருக்கிற ஒரு பக்கம் அல்ல, ஒரு ஊழியக்காரனை பார்த்து அல்ல, ஏதோ ஒருவரை சொல்லி அல்ல. உன்னுடைய மிகப்பெரிதான வேலை என்ன தெரியுமா? கிறிஸ்துவண்டை திருப்புவது. அப்போஸ்தலனாகிய பவுல் முதல்ல பார்த்த வசனத்தில் என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் ஐயோ அவங்களுக்கு பலியிடச்சு, அவன்
வஸ்திரத்தை கிழித்துக் கொண்டு கத்தினார்கள். அது தேவனுக்குரியது, அது தேவனுக்குரியது. ஒரு ஊழியக்காரன் என்று சொன்னால் இவைகள் அவனுக்குள்ளே இருக்க வேண்டும். நான் கேட்கிறது என்னவெனில், உனக்குள்ளே மற்றவர்கள் பின்பற்றுகிற அளவுக்கு என்ன இருக்கிறது? இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு தைரியமாய் சொல்ல முடியுமா, ஐயா நீ பின்பற்று, என் விசுவாசத்தை நீ பின்பற்று, என் நீதியை நீ பின்பற்று, என் நான் செய்கிற நன்மைகளை நீ பின்பற்று என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொன்னால் நான் தேவனை பின்பற்றுகிறேன், நீங்கள் என்னை பின்பற்றுங்க. தேவனை நான் பின்பற்ற அந்த சுபாவம் எனக்குள்ளே இருக்கிறது, என்னை பின்பற்றுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினாலே கிறிஸ்து ஒரு ஊழியக்காரன் நானா இருக்கிறதுக்கு நீ ஆயிருக்கிற கிறிஸ்துவை பின்பற்றுங்க. இதிலே நான் பார்த்தது போல யோவான் ஸ்நானத்தை குறித்து தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டது என்னவெனில், அவன் அநேகரை, இஷ்டவீரர் அநேகரை கிறிஸ்துவண்டை திருப்புவான், கிறிஸ்துவண்டை திரு. இதுதான் ஊழியம், இதுதான் வேலை, இதுதான் சுவிசேஷம், இதுதான் நற்செய்தி. உங்களுக்கு தெரியுமா, இதுதான் நற்செய்தி. அன்பானவர்களே, நற்செய்தியை குறித்து நான் இதில் இதோடு சேர்க்கவில்லை. ஏண்டா அது வேறொரு செய்தியாக இருக்கிறபடி அதை நாம் சேர்க்கவில்லை. அதே நேரத்தில் இன்னும் ஒரு காரியம் ஒன்று இருக்கிறது என்னவெனில், அதை விட்டுவிடுவோம், அதை எப்படியும் முடித்து விடலாம் சொல்லி நான் நம்புகிறேன். ஆகையினாலே அன்பானவர்களே, நாம் கிறிஸ்துவண்டை ஜனங்களை சேர்க்க வேண்டும். நீயும் நானும் கர்த்தரால் அழைக்கப்பட்ட உண்மையுள்ள ஊழியர்கள் என்று சொன்னால், நீயும் நானும் தேவனுக்கு உண்மையாய் உத்தமமாய் வாழுகிறோம் என்று சொன்னால், நானும் நீயும் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய வேலைகளை செய்கிறோம் என்று சொன்னால், கர்த்தர் பக்கம் திருப்புங்கள். ஜனங்களை தேவனை நோக்கி பார்க்க வையுங்கள், ஜபம் பண்ணுங்கள், கர்த்தர் பக்கம் திருப்புங்கள். ஆண்டவர் தான் எல்லாம் உனக்காய் செய்தார் என்று சொல்லுங்கள். நான் ஜபம் பண்ணதுதான் நடந்தது, நான் செய்ததுனாலதான் நடந்தது, நான் சொன்னதுனாலதான் நடந்தது, நான் செய்ததுனாலதான் நடந்தது என்று சொல்லி எத்தனை தடவை சொல்லுகிறோடைய வார்த்தைகளை எங்கள் காதில் நாங்கள் கேட்டிருக்கிறோம். ஆனால் செய்தது எல்லாம் அவர். அப்போஸ் நான் பவுல் சொன்ன, நான் இடையில நின்ற ஒரு மனுஷன். அல்லேலூயா. ஸ்டான்லி அவர்கள் சொல்லுகிறார்கள், நம்முடைய வேலை ஒரு போஸ்ட்மேனை போன்றது. தேவனிடத்திலே கடிதத்தை கொண்டு வந்து ஜனங்களிடத்திலே கடிதத்தை கொடுப்பதுதான் எங்கள் வேலை என்று சொல்லி சொல்லுகிறார். அதுதான் பிரசங்கி. அதிலே மேலையும் இல்லை கீழையும் இல்லை என்று சொல்லி அவர் எழுதுகிற பொழுது எழுதுகிறார், நாங்கள் ஒரு போஸ்ட்மேன், தேவனிடத்திலே இருந்து பெற்றுக் கொண்டு வந்து சபையிலே கொடுப்பதுதான் ஒரு ஊழிக்காரனுடைய வேலை என்பதை அவர் அங்கே சுட்டி எழுதுகிறதை நான் பார்க்கக்கூடியதாக இருந்தது. அலலுயா, அலலுயா. அன்பானவர்களே, அதே வேளையிலே கடைசியாக ஒரே ஒரு வார்த்தை சொல்லி முடித்து விடுகிறேன். பாஸ்டரும் அதை முதல்ல கொஞ்சம் கொண்டு வந்திருந்தார். நான் என்ன சொல்லுகிறேன் எனில், யாரும் எவரும் ஒரு ஊழியக்காரனுடைய பெயரை துர்ப்பிரயோகம் செய்யக்கூடாது. இது ஊழியத்தின் நான் செய்தியோடு எவ்வளவுக்கு ஒப்புதோ எனக்கு தெரியாது, அதை நான் பார்த்து முடித்து விடுகிறேன். யாரும் சபையில இருக்கிற நீங்களாய் இருக்கட்டும் எவராய் இருக்கட்டும், ஒரு ஊழியக்காரனுடைய பெயரை துர்ப்பிரயோகம் செய்யக்கூடாது. விளங்குறத நான் என்ன பேசுகிறேன் சொல்லி எனக்கு மாத்திரம்தான் தெரியும். நான் எதை நினைத்துக் கொள்ளுகிறேன் என்பதும் எனக்கு மாத்திரம்தான் தெரியும். ஆனால் வேதத்தில் ஒரு சில காரியங்கள் நமக்கு கொடுக்கப்படும், அதை மாத்திரம் நான் வாசித்து சீக்கிரம் முடித்து வருகிறேன். 2 ராஜாக்கள் 5:20 வாசிங்கள். 2 ராஜாக்கள் 5 எனக்கு பார்க்கக்கூடிய சில வார்த்தைகள் இருக்கிறது, நான் அதை பார்க்கவில்லை. 2 ராஜாக்கள் 5:20 மாத்திரம் பாருங்கள், வாசிங்க சீக்கிரமாக.
தேவனுடைய மனுஷனாகிய எலிசாவின் வேலைக்காரன் கேயாசி என்பவன் அந்த சீரியனாகிய நாகமான் கொண்டு வந்ததை என் ஆண்டவன் அவன் கையிலே வாங்காமல் அவனை விட்டுவிட்டான். நான் அவன் புறகே ஓடி அவன் கையிலே ஏதாகலும் வாங்குவேன் என்று கர்த்தருடைய ஜீவன் மேல் ஆணையிட்டு நாகமானை பின்தொடர்ந்தான். அவன் தன் புறகே ஓடி வருகிறதை நாகமான் கண்டபோது அவனுக்கு எதிர்கொண்டு போக ரதத்தில் இருந்து குதித்து சுக செய்தியா என்று கேட்டான். அதற்கு அவன், சுக செய்திதான், தீர்க்கதரிசிகளின் புத்திரரில் 2 வாலிபர் இப்பொழுதுதான் இப்ராஹிம் மலைத்தேசத்திலிருந்து
நாகமானத்தில் சொல்ற வார்த்தை என்னவெனில், முதல்ல கர்த்தருடைய நாமத்தில் சொன்னா, அதுக்கு அடுத்தது சொன்ன தீர்க்க தரிசனுடைய புத்திரர்கள் வந்து இப்பதான் வந்திருக்கிறாங்க, அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு உம்மிடத்தில் இருக்கிறதை வேண்டிக் கொண்டு வர சொல்லி சொன்னு சொல்லி அந்த கேஆசி என்ற ஊழியக்காரன் என்ன செய்யறான்னா, போய் பொய் சொல்லி அவனுடைய எஜமான ஆகிய ஊழியக்காரனுடைய பெயரை துர்ப்பிரயோகம் பண்ணி அந்த ஆசீர்வாதத்தை, அந்த நன்மையை பெற்றுக் கொண்டு வருகிற பொழுது அவனுடைய எஜமான என்ன சொல்றான்னு,
அவனுக்கு இருந்த குஷ்டரோகம் உனக்கு வருவதாக சொல்லி அந்த மனுஷனை அது ஆசீர்வாதம் என்று சொல்றதா இல்ல அது சாபம் என்று சொல்றதா எனக்கு தெரியல. ஊழியக்காரன் அந்த அளவுக்கு அந்த மனுஷனை கே ஆசியை அவன் கண்டித்தான் சொல்லி நான் பார்க்கிறோம். இந்த வார்த்தை நான் சொல்லுகிறது கொஞ்சம் விலகி கொள்ளுங்கள். ஒரு ஊழியக்காரனுடைய பெயரை வைத்து நாம் ஒரு சில காரியங்களை அணுகக்கூடாது. ஒரு ஊழியக்காரனுடைய பெயரை வைத்து ஒரு சில நன்மைகளை அணுகிக் கொள்ளக்கூடாது. ஒரு சில ஊழியக்காரனுடைய பெயர்களை வைத்து சில ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு நாம் நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது தவறாகும், அது தப்பானதாகும் என்று சொல்லி உங்களுக்கு நான் எச்சரிக்கிறேன். அல்லலைய, ஏனெனில் நான் பேசுவதற்கு இந்த காரியத்தை சேர்த்ததுக்கு ஒரு சில காரியங்கள் காரணங்களும் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், ஒரு ஊழியக்காரனுடைய சபையில் இருக்கிற ஊழியக்காரனுடைய போதகராக இருந்தால் அவருடைய பெயர்களை வைத்து சில காரியங்களை நீங்கள் அணுகக்கூடாது. அது அணுகக்கூடாது, அது தப்பானது. அதன் முடிவு கர்த்தர் விசாரிப்பார் என்பதை உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த கேஆசியுடைய சம்பவத்தில் நமக்கு அதை விளங்க வேண்டும். பொய்யாக நாம் ஒரு காரியத்தை செய்தார், பொய்யாக ஒரு காரியத்தை நாம் நடந்து கொண்டார், அதை கர்த்தர் விசாரிப்பார், கர்த்தர் விசாரிப்பார். அல்லேலூயா. ஆகையினாலே அன்பானவர்களே, ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு நாளும் தன்னுடைய ஊழியக்காரனுடைய பெயரை வைத்து, வளர்ந்தோர் ஊழியக்காரனுடைய பெயர்களை வைத்து, அல்லாவிட்டால் கர்த்தருக்குள்ளே நற்சாட்சி பெற்றிருக்கிற ஒரு பெயர்களை வைத்து கெடுக்க கூடாது. அப்படி நீங்க கெடுத்தீங்கன்னு சொல்லி சொன்னா கர்த்தர் அதை விசாரிப்பார். கேஆசிக்கு குஷ்டத்தோட போயிட்டு நமக்கு என்ன வருமோ நமக்கு தெரியாது. நமக்கு என்ன வருமோனு சொல்லி இந்த காலத்துல குஷ்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க இருக்கிறபடினால அதை குறித்த அறிவு நமக்கு இல்லை. குஷ்டம் என்பது உடம்பு அழுகி தொங்குகிற ஒரு நிலைமை, உடம்பு அழுகி நாறுகிற ஒரு நிலைமை, ஒருவரும் எங்களை ஏற்றுக்கொள்ளாத ஒரு நிலைமை, எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட ஒரு நிலைமை, எல்லாரும் தூக்கி வெளியிலே அனுப்புங்க என்று சொல்லப்படுகிற நிலைமை நம்முடைய வாழ்வு. அவ்வளவுத்திற்கு நாட்டம் எடுக்கத்தக்கவையாக தேவன் நம்மளை நிறுத்துவார். ஏ, நாம் கர்த்தருடைய ஊழியக்காரருடைய வார்த்தைகளை துர்பிரயோகம் பண்ணி சில காரியங்களுக்கு கர்த்தருடைய ஊழியக்காரர்களுடைய பெயர்களை பாவித்து அதை செய்தமா இருந்தால் அன்பானவர்களே கர்த்தர் உங்களை விசாரிப்பார். அது யாராயிருந்தாலும் சரி, கர்த்தர் அதை விசாரித்தே ஆவார், அதை அவர் வருகையிலே நிறுத்தி ஆவார். உங்களுடைய வாழ்விலே கர்த்தர் நியாயம் விசாரியாதபடி கர்த்தருடைய ஊழியக்காருடைய வார்த்தைகளை பொய்யான விதத்தில் வழங்காதிருங்கள். அவருடைய வார்த்தைகளை, அவருடைய பெயர்களை பொய்யான விதத்தில் வழங்காதிருங்கள். அவருடைய பெயர்களை பொய்யான காரியங்களுக்கு வழங்காதிருங்கள். தேவையில்லாத இடங்களிலே தேவனுடைய ஊழியக்காரனுடைய பெயர்களை வைத்து உங்கள் நன்மைகளுக்கு அதைகளை பிரயோசனப்படுத்தாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது என்று சொல்லி கர்த்தருக்குள்ளே தேவனுடைய வார்த்தையில் இருந்து உங்களுக்கு நான் புத்தி சொல்லுகிறேன். தேவனுடைய சமத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலோயா, ஹாலலோயா, ஹாலலோயா. கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி செலுத்துவோமா எல்லோரும். ஹாலலோயா, 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 ஹாலலோயா. நன்றி ஆண்டவரே, அருமையாண்டவரே, இந்த அருமையான நாளுக்கு ஆயுஸ்தோத்திரம். உம்முடைய கரத்துக்குள்ளே இந்த வார்த்தைகளை நான் ஒப்படைக்கிறேன். ஆண்டவரே, நாங்கள் உங்களுக்கு முன்பாக ஆண்டவரே ஊழியக்காரர்களாய் நின்று நீர் கொடுத்த தாளாந்துகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்க, நீர் விசாரிக்கிற அந்த நாளிலே அவைகளுக்கு உண்மையாய் உத்தமமாய் பதில் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்வீராக, எங்களுக்கு உதவி செய்வீராக. ஆண்டவரே, மூடி வைக்காதபடி, அசட்டை பண்ணாதபடி, அலட்சியம் பண்ணாதபடி கர்த்தருடைய தாளாந்துகளை, தேவன் கொடுத்தவைகளை, சிறியதோ பெரியதோ கர்த்தர் கண்டு உண்மையாய், என் வீட்டில் அவன் எங்கும் உண்மை உள்ளவன், உண்மையாய் உமக்கு நான் ஊழியம் செய்ய எனக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம் கர்த்தாவே. உடைய கரத்துக்குள்ளே சபையிலே இருக்கிற ஊழியத்தை கர்த்தாவே கொடுத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தாவே தங்கள் ஊழியத்திலே வல்லமையாய் வைராக்கியமாய் கர்த்தாவே விருப்பமாய் ஆண்டவரே வாஞ்சியாய் கர்த்தாவே உமக்கென்று உண்மையாய் உத்தமமாய் கர்த்தாவே ஆண்டவரே உங்கள் பக்கமாய் ஆண்டவரே ஊழியத்தினுடைய கரங்கள் ஆண்டவரே வந்து சேரத்தக்கடவையாய் தங்கள் வேலைகளை செய்ய கிருபை செய்யுங்க. உடைய கரத்துக்கு நாங்கள் ஒப்படைக்கிறோம். உங்களுடைய கரத்துக்குள்ளே கர்த்தாவே நாங்கள் ஒப்படைக்கிறோம். எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.